சர்வேஸ்வரனை சொல்லும் போது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்லுவது. இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களிலும் எத்தனை பிரிவு எடுத்தாலும் ஒழித்து கட்ட முடியாததான நம்முடைய இந்த சம்சாரம் என்றுதான பரம்பரைய. அதாவது இந்த பிரம்மாண்டம் இல்லை, இன்னொரு பிரம்மாண்டம் இல்லை, இன்னொரு பிரம்மாண்டம் இல்லை என்று எத்தனை பிரம்மாண்டங்களிலேயும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்திலே நாம் விளைவித்ததான பாபங்கள், அதற்கு மேற்கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறதான ஜென்ம பரம்பரையை ஒரு காலம் ஒழித்து கட்ட முடியாமல் இருக்க, அத்தனை பெரியதான ஓ அத்தனை பிரம்மாண்டங்களிலும் எடுக்க வேண்டிய பிறவிகளிலையும் ஒழித்து கட்டுகிறார்களே ஆச்சாரியர்கள், அதனால் பெரிய கொடுந்தொழில் செய்பவர்கள் என்று சொல்லலாம் என்று தாத்பரியம். அப்படியாக பெரிய தொழிலை செய்து கொடுக்கிறவோ ஆச்சாரியால் நினைச்சு பார்க்க முடியாததான தொழில் இது. அந்த தொழிலை செய்து கொடுப்பதற்கு ஆச்சாரியர்களை சர்வேஸ்வரன் அவ்வப்போது விடாமல் தொடர்ந்து அனுகிரகிக்கிறான். அந்த தொடர்ச்சி தான், அந்த ஆச்சாரிய தொடர்ச்சியைத்தான் நாம் ஆச்சாரிய பரம்பரைன்னு சொல்கிறோம். நமக்கு பிரபஞ்சத்தினுடைய வாழ்வே நமக்கு பெரிய சிந்தனையாக இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்திலே வாழ்க்கை எல்லாத்தையும் ஒழித்து கட்டக்கூடிய வாழ் அந்த ஆச்சாரியாள் நம்முடையே ரொம்ப சகஜமாக ஏதோ நம்மை போலே சாமான்யமானவர்களாக நம்மை போலே நாம் பேசும் வார்த்தைகளாக பேசிக்கொண்டு எம்பெருமானே அந்த ஆச்சாரிய வடிவத்திலே சஞ்சரிக்கிறான். இந்த கொடுந்தொழிலை பெருமாளைத் தவிர வேறொருவராலே செய்ய முடியாது, அத்தனை பெரிய தொழிலாச்சே இது. அப்படியாக எம்பெருமான் ஆச்சாரியர்களை தரும்போது பல பிரகாரங்களினாலே தருகிறான். தானாகவே வந்து ஆச்சாரிய வேஷத்திலே சஞ்சாரம் பண்ணுவான். சில மகாத்மாக்களை அனுப்பிரவேசித்து அவர்கள் திருமேனியெல்லாம் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்து நடமாடி நமக்கு ஆச்சாரியராகவும் நமக்கு அருள் புரிவான். சில சமயங்களிலே மாத்திரம் சில விசேஷ புருஷர்களை புண்ணியாத்மாக்களை அதிஷ்டானம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவான் என்று இப்படி பல பிரகாரம் உண்டு. அதாவது பூர்ணமான ஆச்சாரியாவதாரம், அனுப்பிரவேசமான ஆச்சாரியாவதாரம், அம்சமான ஆச்சாரியாவதாரம் என்றெல்லாம் உண்டு. எல்லாம் கருணையினாலே சில சில ஜீவாத்மாக்களை பிடிக்க வேணும், வளைக்க வேணும், சேர்த்து கொள்ள வேணும் என்று சர்வேஸ்வரன் செய்யும் சூழ்ச்சி இது. இப்படி அணைத்து கொள்வதிலே சேர்த்து கொள்வதிலே சர்வேஸ்வரன் பிரயத்தனப்படும் போது ஒவ்வொரு ஆச்சாரிய முகேன அருள் செய்வது என்பது அதிலே நம்முடைய திருக்குடந்தையாழ்ந்தவனாக சர்வேஸ்வரன் அருள் செய்தது அனுகிரகித்தது ரொம்ப லோகாதீதமானது. சஞ்சாரம் பண்ணி சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ஊரிலும் போய் அங்கே ஒரு ஆத்மா, அங்கே ஒரு ஆத்மா உண்டானா இருந்தால் இந்த முறை வந்தால் இந்த ஆத்மா கிடைக்கல, அடுத்த முறையாவது இந்த ஆத்மாவை பிடிக்க வேணும் என்று சர்வேஸ்வரன் பண்ண சூழ்ச்சி இது. இவர் ஆண்டவன் அப்படி எத்தனை சஞ்சாரம் பண்ணியாச்சு. விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விரிவகையே என்று நம்மாழ்வார் சாதிச்சார். விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான், பிடிபிடி மோட்சத்தை பிடிபிடி என்று அவசரப்படுறாராம் பெருமாள். அப்படி அவசரத்தில் எதிர் சூழல் புக்கு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்யா. அப்படி எதிரி சூழல் போக்கு நான் எம்பெருமானை தப்பி ஓட வேணும் என்று பார்த்தால் தப்பி ஓடுவதை பிடிப்பது என்பது எப்படி வேடுவனுக்கு எதிர்ச்சி ஊச்சி செய்வானோ அதுபோலே பெருமாளும் எதிர்ச்சி ஊச்சி புண்ணி பண்ணி நான் ஓடி ஓடி போனால் தான் தேடி தேடி வருவானாம். விட்டு விட்டு விலகி போனாலாகும், தொட்டு தொட்டு நெருங்கி வருவான் சர்வேஸ்வரன். இதுதான் எதிர் சூழல் என்று சொல்வது. எதிர் சூழல் என்றால் எதில் சூழ்ச்சி என்று அர்த்தம். அது எதிரி சூழல் போக்கு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்யா அப்படின்னு. ஆற்றினுடைய வெள்ளத்திலே அடித்து போகும் நம் பொருள் உண்டானால் அது எப்படியாக்கும் வெள்ளத்தை எதிர்த்து கொண்டு போய் மடக்கினால் ஒழிய பிடிக்க முடியாதுன்னா, இந்த வெள்ளத்திலே விழுந்து எதிர் நீச்சல் போட்டு கொண்டு வந்து மடக்கி பிடிப்பார்களோ அதுபோலே சர்வேஸ்வரன் நம்மளை பிடிக்கிறான் ஆச்சாரிய வேஷத்திலே. அப்பேற்பட்ட ஆச்சாரியரான திருக்குடையான திருக்குழந்தை ஆண்டவன் சஞ்சாரம் பண்ணும் போதெல்லாம் ஒரு இடத்துக்கு பலமுறையும் சென்று வந்து ஆகும். அதுல ரொம்ப திவ்ய தேசம் இல்லை, நகரம்னா, ஆனா இருந்தாலும் ஆண்டவன் ரொம்ப ரொம்ப எப்பவும் தன்னுடைய திருவுள்ளத்திலே அபிமானிச்சிருந்த ஒரு ஊர் உண்டு என்றால் அது பெங்களூர். அது பெங்களூர் ஒன்றும் தீபதேசம் இல்லை, இக்காலத்திலே இருப்பது போல அப்படி ஒன்றும் பணம் கொழிச்ச ஊரும் கிடையாது. அப்போ அது 30 வருஷம் முன்ன 40 வருஷம் முன்னாடி இருந்தாலும் அந்த கர்நாடக தேசத்து மக்களுடைய பக்தியிலே ஆசைப்பட்டு அவளுடைய விசுவாசம் அந்த பணிவு சந்நியாச வேஷத்தை மாத்திரம் பார்த்து சாட்சாத் மகாத்மான்னும் சர்வேஸ்வரன் போலே அஞ்சலி பண்ணி நடந்த வீதியிலே இருக்கும் பொடியெல்லாம் கூட எடுத்து தலைமையிலே பூசிக்கிறதான ரொம்ப சாமானிய ஜனங்கள் சாஸ்திர வசியர்களா இருக்கிறவான்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகாரிகளான நல்ல உசந்த ஞானமுடையவான்னு கூட இல்லை, சாமானிய ஜனங்கள் கூட பண்ற பக்தியும் உண்மையான பக்தியும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு பெங்களூர் 8 முறை நடந்திருக்காருன்னு சொல்லுவா பெங்களூருக்கு. அப்படியாக ஒரு க்ஷேத்திரத்தில் அங்கே இன்னும் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய நம்ம வந்து சேர்ந்துக்க வேண்டிய ஜீவாத்மாக்கள் உண்டு என்றால் ரொம்ப பாரிப்பு ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. இப்படியா எத்தனை சிரமப்பட்டாயினும் சஞ்சாரத்தில் குறையே வைக்கிறது இல்லை, தன் தன் சிரமம் எதுவாக இருந்தாலும் அந்த சிரமத்தை காட்டுறதே கிடையாது. இப்படி பாரதமெல்லாம் சஞ்சாரம் பண்ணின நம்ம ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருடைய சஞ்சாரத்தில் எத்தனையோ சிரமங்கள் எத்தனையோ அனுபவங்கள் அதெல்லாம் ரொம்ப நினைக்கவும் புல்லரிப்பாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும். அப்படியாக ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சில சந்தர்ப்பங்களை நாம் இன்னைக்கு அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீமத் ஆண்டவன் எல்லாம் நடையாத்தான் சஞ்சாரம் என்று தெரியும். அது நடக்கும்போது ஸ்ரீமத் ஆண்டவனை என்னவா நினைச்சுக்கணும், அந்த நடந்த ஆச்சாரியரை என்னவா நினைச்சுக்கணும்னு சுவாமி தேசிகன் ஆச்சாரியாவை பற்றி அச்சுத சுகத்தை சாதிக்கிச்சே ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அந்த ரீதியிலே நாம் நினைச்சுக்கணும், அச்சுத சுகத்திலே சாதிக்கிறார். டிர குணகிரி ஜனியேஹிம் சந்தானே இனய சச்சனிய பத்தேகிம் ஜம்ம பரிவாடி ஜலகிம் ஜங்கமடிரசேயூதம் சனித்யேஹி ஜனே. ஆச்சாரியாள இந்த நடக்கிற ஆச்சாரியாள என்னவான்னு நினைச்சுக்கலாம்னார் சுவாமி தேசிகன். உலகத்திலேயே புண்ணியத்தை தரக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் உண்டுன்னா, இந்த 24,000 மைல் சுத்தளவுள்ள இந்த பரந்த பூமியில உண்மையிலேயே ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடிய க்ஷேத்திரம் என்று எல்லாரும் ஒத்துக்கக்கூடியது. நம்ம காவிய புராணங்களிலே மகர்ஷிகள் எல்லாரும் தீர்த்து சொன்னது எதுன்னா சேது சமுத்திரம் தான். அங்கே அந்த சேதுவை பார்த்த மாத்திரத்தினாலே சுவாமி தேசியம் சாதிக்கும் போது சகிருத அவேக்ஷனாது தக்ஷனாது பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா என்று 2-4 நாட்களாக ஸ்ரீமத் ஆண்டவன் பிரகிருதம் ஆண்டவன் சேதுவில் எழுந்துருளியாயிருக்கிறது. திருப்புராணியில சேது க்ஷேத்திரத்தை காட்டிலும் புண்ணியமான க்ஷேத்திரம் கிடையாது. சர்வபாபநாசனம் மோக்ஷபிரதம் என்னெல்லாம் சொல்லுவான். சகிருதவேக்ஷனாது தக்ஷனாது சேது ஸ்நானம் கூட வேண்டாமே, சேதுவை தரிசிச்சா போருமே என்றார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் காலத்திலே சேது தரிசனம் ஆயிட்டு இருந்தது. இப்போ சேது கொஞ்சம் ஜலத்துக்குள்ளே போயிடுத்து. சகிருதவேக்ஷனாது தக்ஷனாது பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா என்று அப்பேற்பட்டதான தரிசன மாத்திரத்தினாலே சம்சாரத்தையே நிவர்த்திப்பிக்க கூடியதான பரம புண்ணிய க்ஷேத்திரமான சேது என்றால் என்னன்னு கேட்டோம். சேது நமக்கு தெரியாதா, எல்லாம் கல்லாலே கட்டினது. குரங்கு கல்மலையை நோக்கு கொளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரலை கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். வானர முதலிகள் ரமபக்தியோட கட்டினா அணில் கூட கைங்கரியம் அணித்து என்று சொல்லுவா. அப்படியாக ராமபக்தியினாலே கல்லை கொண்டு கட்டப்பட்டதான சேது அது. அந்த சேது கல்லாலே கட்டப்பட்டதான சேது, மலைகளை கொண்டு வந்து போட்டு அடைச்ச சேது, அந்த சேதுவுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு என்று சொன்னா அந்த சேது நடந்து வருமோ, நாம் இருக்கிற இடத்துக்கு வருமா? எனக்கு ரொம்ப அசக்திப்பா, நட தளர்ந்து போச்சு, கண் பார்வை குறவா இருக்கு, வந்து பார்க்க முடியல. சேதுவே கிட்ட வரணும்னா வராதே. ஆனா பெருமாள் அந்த சேது போலே, அந்த நடக்காத சேது போலே நடக்கும் சேதுவாக ஆச்சாரியரை அனுப்புறான்னு என்று சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படியா? சேதுன்னா பெரிய பெரிய மலையை போட்டு கட்டினாலே, உயர்ந்ததான மலைகளை போட்டு போட்டு கட்டினாலே ஆச்சாரியர் யாருன்னு கேட்டா, கீர குணகிரிஜனியே, உயர்ந்ததான கல்யாண குணங்களாகிற மலைகள், மலைகளெல்லாம் சேர்ந்து ஒரு உருவாய், ஒரு மனுஷ உருவாய் நம்ம ஆச்சாரியர் கிடைக்கிறார் என்று சுவாதிக்கிறார் சுவாமி தேசிகன். கீர குணகிரிஜனியே, உயர்ந்த கல்யாண குணங்கள், ஞானம் பக்தி வைராக்கியம் அனுட்டானம், சர்வபூத சௌஹார்தம், சிஷ்யாளிடத்திலே வாத்சல்யம், பகவத் கைங்கரியத்திலே அபிருச்சி என்று இப்படி பலவிதமான உத்தமமான கல்யாண குணங்கள்னாலே மலைமலையாக அவ்வளவு பெரிய கல்யாண குணங்களை உள்ளத்திலே அடக்கி வைச்சு கொண்டு, அந்த கல்யாண குணங்களாகிற மலைகளினாலே நிர்மாணிக்கப்பட்டவர்களான நம் ஆச்சாரியர்கள் சந்தாரே தினயபஜனியபத்தேஹிம் அடியவர்க்கமையா தேவநாதா, சேதுவை போய் பார்க்க முடியல என்னாலும் இப்ப ஏற்பட்டுதான் நடக்கும் சேதுவை ஆங்காங்கே சஞ்சரிக்க சஞ்சாரம் பண்ண வச்சு நீ ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ற உன்னோட கருணையை என்ன சொல்லுவேன் என்ன சொல்றார். அப்படியாக நடக்கிற சேதுவாக ஸ்ரீமத் ஆண்டவன் சஞ்சாரம் பண்ணியாச்சு. எத்தனை குளிர், எத்தனை பனி, எத்தனை மழை, கல், எத்தனை காடுகளிலே சஞ்சாரம் பண்ணியாச்சு. பெங்களூர் என்பது ஆண்டவனுடைய அனுஷ்டானத்துக்கு பொருந்தி வர ஊர்னு நிச்சயம் சொல்லவே முடியாது. அவகாச ஸ்நானம் தான் பண்ணுவார், ஒரு நாளைக்கு அவசியம் ரெண்டு முறையாவது அவகாச ஸ்நானம் பண்ணணும்னா பெங்களூர் குளிரில் அது ரொம்ப சிரமம். அது பெங்களூர் பெருங்குளிர் என்று பொதுவாத பொதுவான வார்த்தை உண்டாச்சு. அந்த ஊர், அதுவும் கும்பகோணம் தஞ்சாவூர் இருக்கிற ஆளுக்கெல்லாம் வெயிலை பார்த்து படிக்கிற ஆளுக்கு பெங்களூர் ரொம்ப சிரமம். ஆனால் இருந்தாலும் ஆண்டவன் அந்த பக்தர்களை உத்தேசித்து கொண்டு நடக்கும் சேதுவாக, பெங்களூர் மாத்திரமில்லை இதே போல பல க்ஷேத்திரங்களுக்கு ஆசையாக நடந்து போயாச்சு. நடந்து போனபோது ஒரு சமயம் பெங்களூர், பெங்களூர்னோடனே பெங்களூரில் ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் வருது. அங்கே பிரகாஷ் நகர் ஸ்ரீமத் அகோபிலம் இடத்துக்கு எழுதியாச்சு. ஸ்ரீமத் ஆண்டவன் கூற ஐசிங்க அகோபி அந்த ஆண்டவனிடத்துல ரொம்ப ரொம்ப நெருக்கம், அந்த நெருக்கம் ரொம்ப, அந்த நெருக்கத்தினுடைய விஷயங்களுமே ரொம்ப, ஏதோ சில வித்தியாசம் இருக்கும். அது அந்த இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில காட்டிக்கிற அளவில் எதுவும் கிடையாது. ஆண்டவனிடத்துல ரொம்ப மரியாதை, என்ன சாதிக்கிறார், நடையா நடந்து சாதிக்கிறாரே என்று. அப்பொழுது ஹரிசிங்கர் வேன் அவர் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் தான் முதல் முதல்ல வேன்ல ஏறின அழகிங்கர், வேன்ல ஏற்பாடு பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பட்டத்துக்கு வரும்போது அவருக்கு 65 திருநட்சத்திரத்துக்கு மேல, அப்பவே அவருக்கு தடி வச்சுட்டு தான் நடப்பார் அவர். அந்த மாதிரியான திருநட்சத்திரத்துல தான் அவர் ஸ்தானத்துக்கு வந்தார். அதனாலே அவராலே நடை சாயாது என்பதனாலே சிஷ்யாலும் அதிகம் மடங்களா எல்லாம் இடத்திலும் இருக்கு, வண்டியிலே ஏறுவதுதான் சரியா இருக்கும்னு முதல்ல வண்டியில ஏறிவிட்டார். அவருக்கு இதே போல நாம் சஞ்சாரம் பண்றோமே, நம்ம போலே கீர்த்தி வாய்ந்தவரா இருக்கிற ஸ்ரீமத் ஆண்டவன் மாத்திரம் புடா விடாப்படியா நடையா நடந்து போறாரு. அவரையும் கொஞ்சம் வண்டியில ஏத்தி பார்த்துட்டா என்னவாகும் அப்படின்னு ஒரு உள்ளூர ஒரு ஆசை. ஆனால் இது ரொம்ப பிரியம். அங்க பிரகாஷ் நகர்ல அங்க ஆண்டவன் அவகல் மடத்துக்கு வெளியாச்சு, மங்களாசாசனம் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு நாள் ஜெயநகர் ஆசிரமத்துக்கு ஐசிங்கர் எப்போ உச்சிதமாக இருக்குமோ அப்போ அவசியம் ஏழணும்னு சொல்லியாச்சு, நாளைக்கே வரேன்னு சொல்லியாச்சு. ஜெயநகர் ஆசிரமத்தில் பெரிய ஏற்பாடு, சுமார் பெரிய ஏற்பாடுன்னா ஐசிங்கர் ஒருவர் வருவதற்கு சுமார் ஒரு 2 மைல் தூரத்துக்கு வழியேற வான வேடிக்கை பேண்டு வாத்தியம் எல்லாம் பண்ணி பிரமாதமாக ராஜகுருவரா போல ஸ்ரீமதாண்டவன் அப்படி ஆச்சரியமான வரவேற்பு கொடுத்தாச்சு. பிரமிச்சு போயிட்டார் ஐசிங்கர், முக்கூர் ஐசிங்கர சொல்கிறேன், அவனை பிரமிச்சு போயிட்டார் ஹரிசிங்கர். என்ன வரவேற்பு கொடுக்குறான், என்ன கௌரவமா இருக்கு இந்த பெங்களூர் ஜனங்களுடைய பக்தியும் இந்த வரவேற்பும் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்தார், ஆசிரமத்துக்கு வந்தார் ஒருவேளை இங்கே ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தார். அப்போ வண்டியில புறப்படும் போது ஸ்ரீமத் ஆண்டவன் வந்து பார்க்க சொன்னார், நான் எப்படி வண்டி வச்சிருக்கேன் இது பார், இந்த எவ்வளவு சௌரியமா இருக்கு வந்து பாரு அப்படின்னார். அந்த வண்டியில பார்க்க போனார் ஆண்டவன், பார்க்க போனான், ஏறி வந்து பாரும், ஏறி வந்து பாரும் அப்படின்னார். இவர் தான் வண்டி வாகனத்தை காலே வைக்க மாட்டாரே, இருந்தாலும் ஐசிங்கருடைய நிர்பந்தம் ரொம்ப சரி வாரும், பெரிய குரல் அதிகாரமா வேறு பாரும் இங்க வந்து பாரும் அப்படின்னார். ஆண்டவரும் ரொம்ப தயக்கத்தோட வண்டியில ஏறி பார்த்தாச்சு. உடனே அழகிங்கர் ஆண்டவனை முடக்கிறார், இப்ப இந்த வண்டி எடுக்க பண்ணிட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு, வண்டியில ஏற மாட்டேங்கிறீர், வண்டியில போக மாட்டேங்கிற, எடுக்க பண்ணா என்ன பண்ணுவார் அப்படின்னார். வண்டி கிளம்பித்தனா அப்படியே குதிச்சிருவேன் கீழே அப்படின்னார். சோனியர் குதிச்சாலும் குதிச்சிருவேர் அப்படின்னார் அவரால். அதுபோல அது அதே மாதிரி ஒரு சமயம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் வண்டியில் ஏற பண்ணி பார்த்துட்டு, எடுறா வண்டியா அப்படின்னார் அவர், தோப்புன்னு குதிக்கவே குதிச்சுட்டு வர ஆண்டவன். அது யார் நடதான் நடையை தவிர இந்த சன்னியாசி உடம்புக்கு கூடாது என்று அது மாதிரி உடற்பிடிவாதமாக நடந்து நடந்து அந்த நடையிலே பட்டதான சிரமங்கள் எல்லாம் கொஞ்சமும் ஹரிசிங்கர் ஆண்டவனிடத்திலே பண்ண அந்த பிரீத்தியை ரொம்ப அபாரமான பிரீத்தி அது. அது கடைசியிலே சொல்ல கடைசியில் முடிக்கச்சே சொல்ல வேண்டியது. ஆண்டவனிடத்தில் அழகிங்கர் காட்டின பிரீத்தியும் கௌரவமும் ஆண்டவனுக்கு கிடைத்ததான நம்ம கௌரவத்திலேயே ரொம்ப பெரிய கௌரவம்னா அழகிங்கர் கடைசியிலே காட்டிய கௌரவம் தான். அது அந்த சந்தர்ப்பம் வரைச்சே சொல்கிறேன். அப்படி ஆண்டவன் பிடிவாதமாக நடந்து தான் போகணும் சன்னியாசி என்று நடையான நட நடந்தாச்சு. எல்லா எல்லா நடைய காட்டிலும் சிவன் ஆண்டவனுடையதான பதரி நட தான் ரொம்ப ரொம்ப பெரிய நட, ரொம்ப சிரமமான நட. அந்த நடையினுடையதான சிரமங்கள்லாம் அபாரமாக இருக்கும். எத்தனையோ காடுகள்லாம் தாண்டியாச்சு, எத்தனையோ திருடர் கூட்டங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. யாரும் ஆண்டவன் கிட்ட ஆண்டவனுடையதான அந்த விலட்சணமான திருமேனியை பார்த்தா திருடர்கள் எல்லாம் ஒதுங்கி நின்று கைகூப்பி அஞ்சலி பண்ணி சேவிச்சு அப்படியெல்லாம் தான் மரியாதை பண்ணியிருக்கா. திருடன் கூட அஞ்சலி பண்ணித்தான் ஒதுங்கித்தான் போவான். அந்த மாதிரியாக எத்தனையோ சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. ஆண்டவன் ஒரு சமயம் ஆண்டவனே சாதிச்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண்டவனுக்கு யாத்திரையில் பல சிரமங்கள் வந்திருக்கு. இந்த இது வந்து பூனா கிட்ட நடந்தது. பூனா கிட்ட ஆண்டவன் பம்பாய்க்காக எழுந்திருக்கார். பெரிய அங்கே நிறைய மலை பிரதேசங்களை தாண்டி தான் போகணும், ரொம்ப சிரமம். நிறைய மலைகளை ஏறி இறங்கி கடந்து கடந்து தான் போகணும். அப்படியே போச்சே, ஒரு மலையை தாண்டி ஆகணும்னு சொல்லி அந்த மலையை ஏறியாச்சு. அப்போது அதுக்கு மேலே போக முடியல, ராத்திரி பொழுதாகி போச்சு, அதனாலே ரொம்ப சயனிச்சிக்கலாம்னு அங்கே எங்கே வழி இருக்குது இடம் இருக்குதுன்னு பார்த்தான்னா ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ரொம்ப ரொம்ப கட்டடங்களும் இல்லாத ஒரு ஜைன கோவில் ஒன்று இருந்தது. அந்த ஜைன கோவிலுக்கு ஓட்டினா போலே ஒரு மண்டபம், தனி மண்டபமாக இருந்தது. சரி, இந்த மண்டபத்திலேயே படுத்துக்கலாம் என்று ஆண்டவன் சாதிச்சாச்சு. அதனால் அந்த இடத்துல படுத்துட்டு இருந்தா ஸ்ரீமத் ஆண்டவனை திடீர்னு ஆண்டவனுக்கு அபாரமான ஜுரம் வந்து கொடுத்து, ஜன்னி வந்தார் போலே ஜுரம் வந்து கொடுத்து. என்ன பண்ணுறா சிஷ்யாளுக்கெல்லாம் என்னென்ன புரியல, ஆண்டவனுக்கா ஜுரம், அபாரமான ஜுரம் அடிக்கிறது, ஆண்டவன் தன்னை மீறி ஏதேதோ பேசுகிறார், என்னமோ பேசுகிறார், என்ன பேசுகிறாருனே தெரியல. அப்படியே ஒரு நாள் போச்சு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு, ஒன்றும் இல்லை, ஒரு பிரம்மராட்சஸ் வந்து ரொம்ப மிரட்டி கொடுத்து பயந்து போட்டேன், ரொம்ப பிரம்மராட்சஸ் ரொம்ப மிரட்டி கொடுத்து. அது நம்ம பிரம்மராட்சஸ்ன்னு சொல்லலை, பிசாச்சின்னு சாதிச்சாச்சு. ஒரு பிசாச்சு வந்து ரொம்ப மிரட்டி கொடுத்து, அது அது இதர சம்பிரதாயத்தை அந்த மாதிரியான ஒரு பிசாசு அது. அது நம்மளை பார்த்த உடனே முதல்ல ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுத்தோம். அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் அது பேசிட்டு நானும் பேசினேன், சம்ஸ்கிருதத்தில் பேசினா விட்டு அது கொஞ்சம் புரிஞ்சுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரங்கநாதன் திருவடி என்று அப்படியெல்லாம் ஏதோ புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் விட்டு போயிடுத்து. அதனால ஒரு நாள்லாம் ரொம்ப ஜன்னி கண்டு போச்சு, அதுக்கப்புறம் போயிடுத்து அது என்று சொல்லியாச்சு. இதுக்காகனா ஆண்டவனுடைய யாத்திரைகளில் இப்படியான கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. அந்த விசாசம் ஆண்டவனுடையதான அனுஷ்டானம் ஞானம், அது ரங்கநாதன் திருவடி என்கிறதான பெருமையை பார்த்து அதுக்கப்புறம் உபதிரவத்தை பண்ணாத விட்டு போயிடுத்து. ஆனால் அந்த ஒரு நாள் சிஷ்யாள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டா. அப்படி சிஷ்யாள் கூட சொல்லியிருக்கா, நீ ஆண்டவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியாது, இது ஆண்டவன் அடியானிடத்துல பின்னாலே காலக்ஷேபத்தில் ஒரு நாள் இந்த ஞாபகமாக ஏதோ வரச்சே சொல்லியாச்சு. சிஷ்யாளர்கள் ரொம்ப பயந்து போயிட்டா. ஆண்டவன் என்னமோ ஜனி கண்டு போச்சு, ஆண்டவன் தனக்குத்தானே பேசுறார் அப்படின்னு. ஆண்டவன் தனக்குத்தானே பேசல, அந்த பிசாசோட பேசிட்டு இருந்தார். உபதிரவம் பண்ணாதே, நாங்கெல்லாம் ரங்கநாத திருவடி மேற்கொண்டு யாத்திரை போறோம், பத்ரி யாத்திரிக்காக போயிட்டு இருக்கோம், நீ யார், எதுக்கு வந்து இம்சை பண்ற, இந்த மாதிரியாக ஆண்டவன் சம்ஸ்கிருதத்திலே பேசினதா சொன்னார். எப்படி ரொம்ப எல்லாம் லௌகிகமான உபதிரவம் போக, இந்த மாதிரி லோகாதீதமான உபதிரவங்கள்லாம் கூட ஸ்ரீமத் ஆண்டவன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த இந்த நடைய விட்டது கிடையாது. அதை சொல்லணும், ஆண்டவன் ரொம்ப பரிகாசமாக ஒரு விஷயம். ஆண்டவன் பாம்பேயில் எழுந்திருந்தபோது, பாம்பேயில் இவர் தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு ஒரு நாய் ஒன்று, அது முன்னையே பழக்கம் போல இருக்கு. ஸ்ரீமத் ஆண்டவனை பார்த்தா விட்டு அந்த நாய் ஆண்டவன்கிட்ட தெரியல அபாரமான விசுவாசம் ஏற்பட்டு போச்சு அந்த நாய்க்கு. அது அங்கேயே தங்க ஆரம்பிச்சுது. ஆண்டவன் தான் எப்பவும் சஞ்சாரம் பண்ணி பிரவச்சனம் தானே, ஒரு இடத்துல இருந்தான்னா இன்னொரு இடத்துக்கு போய் பிரவச்சனம் பண்ணிவிடும். பாம்பாயில் சிஷியால் வேற ரொம்ப பிரியமா, இங்கேயும் எங்கேயும் கூப்பிடுவா, இங்கே தேசிகத்துல மாதுங்கா செம்பூர்னு இப்படி போகிற வழக்கம் இல்லையா. அது எங்கே சுற்றினாலும் அந்த நாய் ஆண்டவன் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து இதே மாதிரி ஒரு 2 மாதம் இந்த நாய் ஆண்டவனை விடவே இல்லை. ஆண்டவனுக்கு இதே என்னடா நம்மளை நாய் சாமியான்னு சொல்லிட போகிறான்டா, எங்கே போனாலும் கூட வருதுடா, இது ஊரை விட்டு கிளம்பி போச்சே கூடவே வந்துட போகிறதா இது என்று ஆண்டவன் அப்படி பரிகாசமாக சொல்லிட்டு இருந்தாச்சு. ஆனால் இருந்தாலும் ஆசிரமம் ஆண்டவன் ஏழு விட்டு ஆசிரமத்தில் போட்டால் தான், ஆசிரமத்தில் வாசலில் போட்டால் தான் சாப்பிடும், வேறு எதையும் சாப்பிடாது. அந்த மாதிரியாக அது ஏதோ ரொம்ப ஆச்சரியமான சிஷ்யவிருத்தி ஆட்டம் போயிட்டு இருந்தது. அத்தர் ஒரு நாள் ஆண்டவன் ஐயோ இதை விட்டு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப அது காணாத போது ரொம்ப விடியற் காலையில் சயனிச்சுட்டு இருக்கச்சே ஆண்டவன் போகிறதா தெரியாது, ஆண்டவன் மாத்திரம் கிளம்பி அதுக்கப்புறம் ஒருத்தராக கிளம்பி அப்புறம் அது விட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த நாயை நாய் தொடராமல் இருக்கும்படியாக கிளம்பி போயாச்சு ஆண்டவன் தப்பிச்சோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாய் ஆண்டவனை காணுவேன் ஆண்டவனை காணுவேன்னு அப்படியே எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாய் கூட ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து செத்து போச்சுன்னு சொல்லுவா. பம்பாயில் வசித்தவாளுக்கு கேட்டவாளுக்கு தெரியும் இந்த கதை. அப்படி என்ன இப்படி நாய்க்கு கூட ஆச்சாரியாளிடத்திலே பக்தி வரும்படியாக இருக்கும்னு, ஏதோ பூர்வ ஜென்மம் புண்ணியம் அது இங்கேயே சுத்துறது என்று சொல்லி முன்னாடியே ஸ்ரீமதி ஆண்டவன் ஒரு நாள் அந்த நாய்க்கு பரநியாசமும் பண்ணி வச்சாச்சுன்னு சொல்லுவாள். நம்ம சம்பிரதாயத்திலே தான் சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டாரு, எந்த ஜீவாத்மாவுக்கும் இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் தருவதற்கு பெருமாள் சித்தமாக இருக்கார், பெருமாள் சித்தமாக இருக்கார், அதுக்காக ஆச்சாரியனை அனுப்புகிறார். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் மாத்திரம் கிடைக்கும்படியா நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சி போச்சுன்னா, ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்முடையதான சரீரம், இந்த நாய் சரீரம், யானை சரீரம், பூனை சரீரம், மாட்டு சரீரம்ன்ற வித்தியாசம் கிடையாது. பழுத்தூர் ஆண்டவனுடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது ஒரு சர்ப்பம் கூட காலக்ஷேப சமயத்திலே அனவரதம் வந்து கேட்டு ஆண்டவனுடைய திருவடிகளே வந்து அப்படியே கவிஞ்சு படித்துண்டு சரணாகதி பண்ணித்தான் பிராணனை விட்டுண்டுது. அது பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியாக இதே போல தேரந்தூர் ஆண்டவன் சரித்திரத்திலையும் உண்டு. ஒரு குதிரையை இந்த குதிரை வண்டிக்காரன் ரொம்ப சிரமப்படுத்திட்டு போயிட்டு இருந்தான். இந்த வண்டியிலே கட்டி பாவம் அது கண்டாலே ஜலம் விட்டு இருந்தது. ஆண்டவன் ரொம்ப பாவம் தரும், இப்படி ஒரு ஆத்மா கஷ்டப்படணுமா, வெயிலில் சுமந்துண்டு, அதுவும் ஆகாரம் எப்போ கொடுத்தானோ தெரியல, கண்ணால ஜலத்தை விட்டுண்டு இப்படி அழுதுண்டு போகிறதே இந்த குதிரையை நினைச்சுண்டு அந்த குதிரையை ஸ்மரிச்சுண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த குதிரைக்கு பரநியாசம் பண்ணி வச்சு இதுபோலே இந்த ஜென்மா இனிமேல் ஒரு ஜென்மாவிலும் கஷ்டப்படக்கூடாது பெருமாளே திருவடியிலே சேர்த்துக்கணும் என்று பிரார்த்திச்சதா சொல்லுவா. அது மாதிரி எந்த ஜீவாத்மாவுக்கும் மோட்சம் உண்டு. அதில் நாயாக இருந்தாலும் விளக்கு இல்லை, என்ன கருணை எப்போ ஏற்பட்டு தேசிகனை போலே ஒரு ஆச்சாரியன் எடுத்து சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் எத்தனையோ தேசிகனுக்கு முன்னாடி எத்தனையோ ஆச்சாரியால் இருந்தா எல்லாரும் சொன்னதை தான் தேசிகன் சொன்னார். ஆனால் தேசிகன் எழுதி வச்சுட்டு போயிட்டார், இது சட்டம்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அனைத்துலகம் வந்தவரே முதலாக நுடங்கிய அரண்யராய் ஒரு ஜீவாத்மாவையும் விடமாட்டான் சர்வேஸ்வரன், யாருக்கும் கொடுக்கா. பசுர்மனுஷ்ய பக்ஷிவா ஏஜ வைஷ்ணவ சம்சிரயா தேனைவதே பிரயாசியந்தி தத் விஷ்ணோ பரமம் பதம். ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சதுன்னா அந்த ஆச்சாரியால் இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணினா போரும், அதுக்கு பெருமாள் தடை சொல்ல மாட்டார். ஒரு நாய்க்கும் மோட்சம் கொடுக்கணும், அந்த நாயினுடைய விஸ்வாசத்தை பார்த்து ஸ்ரீமத் ஆண்டவன் கிருபையா பண்ணி வச்சாச்சுன்னு சொல்லுவார். எதுக்கா எதுக்கா சொன்ன, எத்தனையோ பெரிய மகான்களுக்கு தான் பரணியாசம்ன்றது பலிக்கும்னு இல்லை. ஆச்சாரிய கிருபை இருந்ததுன்னா மகான்களா இருந்தாலும் சரி, அவே எச்சத்தின்ற நாயா இருந்தாலும் சரி, அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த சமயத்திலே கிடைச்சிருக்கிறதான கட்டமான சரீரத்தினாலே அந்த ஜீவன் ஒன்றும் அவன் இளப்பமானவன் கிடையாது. அந்த சமயத்திலே அவன் இளப்பமான சரீரத்தை கொண்டிருக்கான், அவ்வளவுதானே. விடிய ஜீவன்னா வசந்தவன் தாரே. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு கீதையிலே, எல்லா ஜீவாத்மாவும் என்னுடைய அம்சம் தானடா, நான் தானடா ஜீவாத்மாவாக அம்சத்தை உண்டாக்கியிருக்கேன் என்று சாதிக்கிறார் பெருமாள். அது இப்படி நிறைய எவ்வளோ சிரமங்கள் நடக்க, அதாவது இப்போ இது சொல் நாயை பற்றி சொல்றது சிரமத்தை சொல்லலை, அந்த நட தான், அந்த நட 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 எப்போதும் நட. அதில் பல சில சந்தர்ப்பங்கள் சில கதைகள் எல்லாம் வரும். ஒரு சமயம் ஆண்டவனுக்கு வைத்தியம் பண்ண டாக்டருடைய குமாரர் ஒருத்தர் என்னிடம் பேசிகிட்டு இருந்தார். பேர் மறந்து போச்சு. ஆண்டவன் இந்த தூத்துக்குடி பக்கமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தபோது அது ஒரு இடத்துல கொஞ்சம் இடறி போயிட்டார் ஆண்டவன். இடறினதில் கால் நல்ல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, திருவடி நல்ல பந்து மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அது சௌகரியமான இடமும் கூட கிடையாது, நிலச்சி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம்னு கிடையாது. அந்த மாதிரியான இடத்துல வேறு வழி இல்லாமல் நடக்க முடியாது, இனிமே தங்கி ஆச்சு. வைத்தியரை கூப்பிடணும்னா வைத்தியர் ஆண்டவன் பிராமணாளாக இருந்தால் வைத்தியரை கூப்பிடுவோம், இல்லைன்னா எனக்கு வைத்தியம் வேண்டான்னு சொல்லியாச்சு. அந்த எங்கேயோ ஒரு பக்கங்கள்லாம் எங்கே பிராமணாள் வைத்தியால் டாக்டரா எங்கே கிடைக்க போறா, ஆனால் இருந்தாலும் சிஷியால் அங்கேருந்து தூத்துக்குடிக்கு போய், அங்கேயும் கொஞ்சம் தூரம் வந்து தூத்துக்குடி, தூத்துக்குடியில் போய் ஒரு பிராமண வைத்தியர் ஒரு ஸ்மார்த்தர் வைத்தியரை படித்து அவரை கூட்டு வைத்தியம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வைஷ்ணவ டாக்டரை கூட்டுன்னு வந்தால் பண்ணி ஆச்சு, எல்லாம் சரியாக போச்சு. இதோ ஒன்று கிளம்பினது 15 நாள் இதில் தங்கி விடும்படி ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த டாக்டரை கூப்பிட்டு, நல்ல காலம், உங்களால் தான் இனிமேல் சஞ்சாரமே இல்லைன்னா எவ்வளோ சஞ்சாரம் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் வலி வந்தாலும் அதுக்கு மேலே நடக்க முடியாது, இனிமேல் நீங்கள்லாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, இந்த மாதிரிலாம் சஞ்சாரம் பண்ணாதீங்கோ அப்படின்னு டாக்டர் பண்ணினா எப்படி சஞ்சாரம் பண்ண முடியும். ஆனால் நன்னா பண்ணி விட்டால் உங்களால் தான் இனிமேல் சம்பிரதாயத்துக்கு யாத்திரையே நடக்க போகுதுன்னு அவள் இடத்துல ரொம்ப பிரியமாக ஆண்டவன் சாதிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியம் பண்ண டாக்டருடைய பையன் ஒரு நாள் அவர் சொன்னார். இது எதுக்காக நினச்சிருந்தேன்னா, இதே மாதிரி நமக்கும் தான் எத்தனை இடத்துல நடக்கும்போது எங்கேயாவது இடறிக்கிறது, இடறினா அதோட ரொம்ப சிரமப்பட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா இனிமே இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நடைய குறைச்சுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஸ்ரீராமன் பத்ரி யாத்திரையே பண்ணியாச்சு, சிரமத்துக்காக விடுறது கிடையாது. அதுக்காக சொல்ல வந்து அதுவும் இந்த ஒரு இடத்துல அதுதான் ரொம்ப சொல்றா, ஆண்டவனோட சஞ்சாரம் பண்ணுவா எல்லாரும் சொல்லும்போது அந்த கஷ்டம்தான் அவன் ரொம்ப சொல்றாரு. ஒரு இடத்துல இந்த பான்பூர்னு ஒரு ஊர், இப்போ மத்திய பிரதேஷ்லேருந்து சம்பல் ரிவரை கிராஸ் பண்ணினா அந்த பக்கம் ராஜஸ்தான் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறான். இந்த பான்பூர்னு ஒரு இடம், பான்பூர்ன்ற ஒரு இடத்துல ஆறு வெள்ளம் அடிச்சுட்டு போகிறது, குறுக்க பிரிட்ஜ் இருந்தது அது போயிடுது, அடிச்சுட்டு போயிடுது, அதனால இங்கே குறுக்க போக முடியல. அந்த பக்கம் அந்த பிரிட்ஜை தாண்டி போயிடலாம்னு நினச்சிருந்தான் வந்திருக்கா. ஆனால் ஆச்சாரியால் அதான் ஆச்சாரியன் கூட சஞ்சாரம் பண்ணுறவா வேன் உண்டு, பஸ் உண்டு. அப்போ நடைக்காக பஸ் கிடையாது, சாமான்கள் தளவாடங்கள் எல்லாம் போட்டு ஏலம் பண்ணினா அதுக்கு அப்போ பாதுகையையும் அதே மாதிரி அந்த பஸ்ஸில் தான் பல்லக்கில் வச்சு ஏலம் பண்ணின்னு போகிற வழக்கம் வந்து. முன்னெல்லாம் பாதுகை முதல்ல ஸ்ரீமத் ஆண்டவன் சஞ்சாரத்தில் நடையாகவே பாதுகைகளை பல்லக்கில் ஏலம் பண்ணிட்டு போயாச்சு. ஆனால் ரொம்ப பரிசிரமமாக இருந்தது, ஏன்னா நடக்கிறவா அவா கால் செருப்பு போட முடியாது, வெறும் காலோடு தான் நடக்கணும். அதில் எப்பவுமாக்கும் கூட ஆறு பேராவது இருந்தாலும் வழியே பல்லக்கு நடக்க முடியாது, ஏன்னா ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேராக மாற்றிகிட்டே போயிட்டே இருக்கணும். அதனால் ரொம்ப தூரம் வேலை பண்ணிட்டு போகணும், அதனால நடையும் ரொம்ப அதிகம்ன்றதுனால ரொம்ப சிரமப்பட்டாச்சு. கூட வந்தவாள்லாம் ரொம்ப சிரமப்பட்டா, ஆனால் இருந்தாலும் ஆச்சாரிய பக்தினாலே ஆண்டவனோடே நடந்துவா. இன்னும் கூட அந்த மாதிரியாக அந்த ஆண்டவனோட பல்லக்கு வேலை பண்ணி கொண்டு நடந்தவாள்லாம் இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கா? ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேரை சொன்னான்னா மற்றவா பேரை விட்டா போல ஆகும். ஆண்டவனோடே நடையாக நடந்து சம்பிரதாயத்துக்காக தாங்களும் தங்களுடையதான குடும்பங்கள் அத்தாசிரமங்கள் எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு நடந்தவா அந்த புண்ணியாத்மாக்கள் இன்னும் இருக்கா? ஸ்ரீமத் ஆண்டவனோட அவ நடந்த சஞ்சாரத்தினுடைய அனுபவங்களும் அவளுக்கு ரொம்ப அபாரமாக கிடைச்சிருக்கு. அதில் இந்த அவா இந்த அனுபவம் ரொம்ப அதுக்கப்புறம் ஆண்டவன் பல்லக்குலேயே ஆச்சாரியால் அதை பாதுகாச்சாரியால் எழுந்தருள பண்ணுறது ரொம்ப பரிசுமாக இருந்ததுனால இரண்டாவது கடைசியில் நாமே நடக்க முடியாமல் போயிடுமோ என்று சரி நாம் நடந்தால் போகிறோம் ஆச்சாரியால் ஆச்சாரியால் பல்லக்கில் அப்படியே வண்டியில் ஏழை பண்ணிடலாம்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் ஏழை பண்ணிடாச்சு. அப்படி இருக்குச்சே அந்த பான்பூர், அந்த பான்பூரில் ஆறு கிடப்பதற்கு என்ன செய்யறது, சாயங்காலம் ஆகி போச்சு என்ன பண்ணுறது, நான் அந்த கரை போயாகணுமே என்று பார்த்தா வந்த இடத்துல பார்த்தா பாலம் அடித்து தொங்குறது. அது இனிமேல் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் 2 கிலோமீட்டரில் ஒரு பாலம் இருக்குது, அதுவும் அடிச்சுட்டு தொங்குறதுன்னு சொன்னான். இதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் மொத்தமாக 5 மைல் போனால் விட்டு இன்னொரு பாலம் வரும், அது ரயில்வே பாலம், அந்த ரயில்வே பாலம் நல்லா தான் இருக்குது என்று சொன்னால் சாயங்காலம் ஆகிடுச்சு. இது அந்த ரயில்வே பாலத்துக்கு போகிறதுக்கு சரியான வழியும் கிடையாது, ரொம்ப ஒத்தையடி பாதையாகவே ஆத்தங்கரையோரமாகவே போகணும். அப்போ சொன்னா இல்லை இங்கேருந்து இப்போ இங்கேருந்து படகு விடுவோம் நாங்கள் எதிர்கரைக்கு, எல்லாரும் படகுல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொன்னான். சிறு ஆண்டவனும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, படகுலெல்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லிவிட்டார். இதோ படகு ஆச்சு, நடுவில் 2000-3000 அடி கிராஸ் பண்ணணுமா குறுக்க, 3000 அடி கிராஸ் பண்ணணும்னா 2700 அடி என்று நோட் பண்ணியிருக்கா பெரியவா. 3000 அடி கிராஸ் பண்ணணும்னா 3000 அடிக்கு படகுல போனான்னா எவ்வளோ நேரம் ஆக போகிறது, என்ன ஒரு 10-15 நிமிஷம் ஆக போகிறது. ஆனால் ஆண்டவன் சாதிச்சாச்சு, அதெல்லாம் இல்லை, குருவாச்சாரிய ஆழ்வழியிலே நடந்து தான் ஆகும், வாகனத்தெல்லாம் ஏறக்கூடாது, எவ்வளோ தூரமானாலும் நான் அப்படியே போய் பாலக்கரை ஆத்தங்கரையோரமாக போய் பாலத்தை பிடிச்சி அந்த கரையாக வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேரோட நீங்கள் கிளம்பியாச்சு. மற்றவாள் எல்லாம் எல்லாரும் நடந்து வர வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் பஸ்ஸில் ஏறிக்கோங்க, நான் என்ன இப்படியே போய் அப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன கொஞ்சமாக நடந்தது அந்த காரியம், அவ்வளோதான் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வண்டியில் ஏறிண்டா, சாமான்கள்லாம் ஏற்றியாச்சு. அந்த ஆத்தங்கரையோரமாக பஸ்ஸு பிரேக் போட்டு நிறுத்தி வச்சிருந்தாலும் இல்லையோ, அவ்வளோதான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னா பஸ்ஸு டர்ன்னு ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட்டே ஆகலை, ரிவர்ஸில் தட 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 தடான்னு ரிவர்ஸில் இறங்கிடுத்து வண்டி. அவ்வளோதான், ஐயோ மரியோ ஐயோ ஐயோ, எல்லாரும் என்ன இப்போ உள்ள பாதுகாச்சாரியால் உள்பட எல்லாரும் இருக்கா. ஆண்டவன் அப்படி திரும்பி பார்க்குறார், கதி கலங்கி போயிட்டார். ஆச்சாரியா 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 அப்படின்னு ஆண்டவன். அவ்வளோதான், அந்த பஸ்ஸு இறங்கின பஸ்ஸு நேராக போய் கரெக்டாக ஒரு மரம், வேற ஒரு மரமும் கிடையாது, அந்த ஒரு மரம்தான் அந்த மரத்தினுடைய குறு, அந்த மரம் அங்கே சாஞ்சிருந்தது, அந்த சாஞ்சிருந்த குறுக்கு கட்டையில் போய் அப்படி அப்படி மோதி நின்றுது பாருங்க. அப்பாடா அப்பாடா, ஆச்சா பாதுகாதேவி தான் மரக்கட்டையாக வந்து காப்பாத்தினான் நம்ம ஆச்சாரியாலன்னு ஆண்டவன் கண்ணீராக விட்டாச்சு. பாதுகாதேவி தான் காப்பாத்தினான், இல்லை வாரா அடிச்சுன்னு போகிறது வெள்ளம், ஏகப்பட்ட ஆழம், 40-50 ஆழம் ஜலம் ஓடுறது ஆடில், ஆறில் செம்பல் ரிவரில் அவ்வளோ ஆழமான இடம் அது. அந்த இடத்துல இந்த கரையில் வச்சுருந்த பஸ்ஸு அப்படியே ரிவர்ஸில் இறங்கிடுத்து, பிரேக்கு போட பிரேக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல, ரிவர்ஸில் இறங்கிடுத்து. அன்றைக்கி ரொம்ப கதி கலங்கி போயாச்சு. அநேகமாக ஆண்டவன் யாத்திரையிலே பட்டத்தில் ரொம்ப கதி கலங்கி போனது அந்த சந்தர்ப்பமாக தான் இருக்கும்னு சொல்கிறா. அப்படியே ஆச்சாரியா ஆச்சாரியான ஆண்டவன் அப்படியே கதறி போய் பாதுகாச்சாரியால் உள்ள எழுதுருக்கா, இன்னும் நம்ம கைக்கறி புறாள்லாம் வேறு சில பேர்லாம் பஸ்ஸில் இருக்கா, இன்னும் மற்ற தளவாடங்கள் பஸ்ஸில் இருக்குது, அது ரொம்ப கலக்கமான சந்தர்ப்பம். அப்புறம் அப்புறம் பஸ் இந்த கட்டை வந்து நிறுத்தி கட்டை குறுக்க, அதான் சோ ஒரே மரம் தான் வேற மரம் கிடையாது, அந்த மரம் அந்த மரத்து கரெக்டாக அந்த பஸ் எப்படி தான் அந்த மரத்துக்காக போய் சரிஞ்சதோ ஆச்சரியம் தான் சொல்லுவாள். அந்த கட்டை வந்து ஆனால் பாதுகாதேவி தான் கட்டையாக வந்து காப்பாற்றினான், பாதுகாதேவி தான் கட்டையாக வந்து காப்பாற்றினான்னு ஆண்டவன் கலங்கியாச்சுன்னு சொல்லுவாள். அது மாதிரி அதுக்கப்புறமா இது போட்டோம், இது நடந்தால் விட்டு திருப்பி ஆண்டவன் அந்த பக்கம் வரணுமே, அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த பக்கம் அதுக்கப்புறம் பஸ்ஸு சரிப்படுத்தி அந்த போட்டு எடுத்து கிளம்பியாச்சு. அங்கே அந்த கரைக்கு போகிறதுக்கு ஆண்டவன் போகிற போகிற பார்த்தா வழியே இல்லையாம், அதே அங்கேருந்து இந்த பக்கம் 5 மைல் போகணும், அந்த பக்கம் சுற்றின்னு வரணும் 7 மைல், அப்படி வந்தால் தான் இவளை சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட 15 மைல் சிரமப்பட்டாச்சு. அதில் ஆத்தங்கரையோரமாக ஒரே இந்த காடு, காடாக கிடக்கிறது, முள்ளு காடாக கிடக்கிறது. மெதிச்சுன்னு ஆண்டவன் எழியாச்சு, எழியாயும் அப்போ அங்கே போகிறா. அந்த பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜ் இருக்கு, அந்த ரயில்வே பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே செங்குத்தாக 30 அடி செங்குத்தாக ஏறினா தான் அந்த பிரிட்ஜில் போய் அந்த கிராசிங் லெவலுக்கு டச் பண்ண முடியும். அதையும் எப்படியோ ஆண்டவன் ரொம்ப சிரமப்பட்டு பிடிச்சுண்டு ஏறி அதுக்கப்புறம் மேலே ஏறினா அதுக்கு வந்து ராத்திரி வந்து ஒரு பௌர்ணமி ஆச்சரியமாக ஜொலிக்கிறது தான். கீழே ஆறு போகிறது, கீழே ஆறு அப்படியே 14 கண்மாய் கீழே, அந்த பிரிட்ஜுக்கு கீழே 14 கண்மாய் ஓடுறது, 14 கண்மாயிலையும் ஜலம் அப்படியே பொங்கிட்டு திரண்டி குதிச்சுட்டு போ, அப்படியே போகிறதாம். அது மேலே நின்று பார்த்தா எல்லாம் அப்படியே எவ்வளோ கதி கலங்கம் ஆக்கும். அது ஒரு அம்மாவாவது பிள்ளை அந்த பிரிட்ஜு மேலே நிற்க விட மாட்டா. என்ன ஒன்றும் ஒற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், அம்மா ஆண்டவனுடைய திருத்தாயார் மாத்திரம் அந்த இடத்துல இருந்தான்னா பையனை கட்டி பிடிச்சி போகக்கூடாதுரா இதுக்கு மேலேன்னு சொல்லுவா. அந்த மாதிரியான பயத்தை கலக்கிறது. அதுக்கு கூட ஒரு ரெண்டு சிஷ்யால் வந்திருக்காளோ இல்லையோ, மற்றவெல்லாம் அந்த பக்கத்தில் போயாச்சு. கூட வந்த சிஷ்யாளோட ஆண்டவன் கம்பீரமாக அந்த அந்த நிலாவனுடைய வெளிச்சத்தில் கீழே ஆறு அடித்து போட அந்த ரயில்வே பிரிட்ஜ் மேலே ஏறினா, ரயில்வே பிரிட்ஜில் ரயில்வே பிரிட்ஜுன்றது எப்படி இருக்கும் தெரியாதா? அது என்ன நடந்து போகிற பிரிட்ஜா அது? அது பக்கத்தில் கொஞ்சோண்டு அப்படியே ஒத்தையடி பாதையாக கொஞ்சோண்டு போகும்போது அந்த ஒத்தையடி பாதையில் கொஞ்சம் தவறினா போதும் அப்படியே ஆறில் விழ வேண்டியது தான். ஆண்டவன் கையில் திருதண்டத்தை வேற பிடிச்சிண்டு ரொம்ப அமைதியாக நிதானமாக சஞ்சலம் இல்லாமல் இந்த 2700 அடி அந்த ரயில்வே பிரிட்ஜை கிராஸ் பண்ண சந்தர்ப்பம் கூட வந்தவாளுக்கு எவ்வளோ பதறி இருக்கும். இந்த மாதிரி அத்தனைக்கும் எந்த சிரமம் வந்தாலும் சரி அதெல்லாம் சர்வேஸ்வரன் பாதுகாச்சாரியால் இருக்கிறதே என்ன பயம் என்று அப்படியே சஞ்சாரம் பண்ணி தாண்டி போயாச்சு. அது இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று, இது ஆண்டவன் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னது. ஏதாவது ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்லிக்கிறதுக்கு நிறைய அது பாட்டுக்கு நிறைய ஆயிரக்கணக்காகவும் இருக்கு, அரியருக்கும் அவ்வளவும் தெரியாது. ஆண்டவன் சாதிச்சது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆண்டவன் பத்ரி யாத்திரை போனா விட்டு திரும்பி வச்சு அலகாபாடு, அந்த பத்ரி யாத்திரைக்கு போனது பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம்னா திரும்பி வந்தது ஆச்சரியம். அது அதில் அலகாபாடு வர்றதுக்கு, அலகாபாடில் அப்போது கும்பமேளா ரொம்ப விசேஷமான கும்பமேளா, அதனால் அந்த கும்பமேளாவில் அண்ண எல்லாரும் வந்து எல்லா சன்னியாசிகளும் அந்த பக்கத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து ஸ்நானம் பண்ணுவாள். ஆண்டவன் முதல் நாளே வந்துவிடணும்னு ஆசை, டெல்லியிலேருந்து புறப்பட்டாச்சு. டெல்லியிலேருந்து புறப்பட்டா 650 மைல்னு சொல்கிறாள், 650 கிலோமீட்டர்னு சொல்கிறாள் டெல்லியிலேருந்து அலகாபாத். ஆனால் நாளும் ரொம்ப குறைவு, 20 நாள் தான், 21 நாள் தான் இருக்குது. 21 நாட்களுக்குள்ளே 650 கிலோமீட்டரை வந்து நடந்து வரணும். அதுவும் டெல்லி சமாச்சாரமாச்சு, குளிர்காலம், அதனால் ரொம்ப குளிர்னா ராத்திரி வேளையில் ரொம்ப நடக்க முடியாது. குளிர் இல்லைன்னா ராத்திரி வேளையில் கூட கொஞ்சம் நடக்கலாம். டெல்லி குளிர்கால வேளையில் எங்கே ராத்திரி வேளையில் எவ்வளோ நடக்கிறது? அதனால் எப்படி ஆனால் இருந்தாலும் ஆண்டவன் விடாமல் நடந்து வந்தாச்சு. 648 கிலோமீட்டர் 21 நாளில் நடந்ததாக கணக்கு வச்சுருக்கா. அதில் கடைசி 2 நாளில் வரைச்சு 85 கிலோமீட்டர் பாக்கி இருந்தது. இந்த இவர் வக்கீல் அட்வொகேட் ஸ்ரீனிவாசன் வாழ்லாம் கூட அந்த 2 நாள் முன்னாடி அங்கே வந்து மீட் பண்ணா, வழியில் மீட் பண்ணா எப்படி வரப்போகிறது, ஆண்டவன் எப்படி வரப்போகிறார் எப்படி வரப்போகிறாருன்னு தெரியலையே. 2 நாளில் 5 நாள் இருக்கு கும்பமேளா, இருந்தாலும் ஆண்டவன் விடாப்படியாக சொல்கிறார், இடம் கூட எல்லாரும் போய் குளிச்சா விட்டாலாம் நம்ம குளிப்பா, இல்லை நம்ம முதல்ல போய் ஸ்நானம் பண்ண வேண்டாமாடா, எல்லாம் முதல்ல போய் ஸ்நானம் பண்ணுறது தான் விசேஷம், அதெல்லாம் எல்லாம் நாள் போக குளிச்சா அதெல்லாம் அவ்வளோ விசேஷம் கிடையாதுன்னு ஆண்டவன் வேறு பிடிவாதம் முடிக்கிறான். 5 நாள் இருக்குது கும்பமேளா, இன்னும் 1 2 நாள் தள்ளி போனாலும் ஒன்றும் குறவில்லைன்னாலும் விட மாட்டேங்கிறார் ஆண்டவன். முதல் நாளே போயிடணும்னா 85 கிலோமீட்டர் இருக்குது. கூட நடந்து வந்தவா சொன்னால் அதில் மன்னார்குடி ராகவன் ஒருத்தார், இன்னும் அந்த மன்னார்குடியில் இருக்கார் ராகவாச்சார், மன்னாடி ராகவாச்சார்னு அவள்லாம் கூட நடந்து வந்தவா. அவள்லாம் ரொம்ப ஆண்டவரோட நடந்து வந்தவாள் நிறைய பேர் உண்டு. அவர் கூட சொல்லுவார், முதல் நாள் 30 கிலோமீட்டர் நடந்தாச்சு, இப்படி அப்படி 30 கிலோமீட்டர் நடந்தால் என்ன இருக்குது, இன்னும் அடுத்த நாள் 55 கிலோமீட்டர் இருக்குது. ஏகாதசிவர் 55 கிலோமீட்டர் நடக்கணும், ஆண்டவன் நடந்துட்டாராம் 55 கிலோமீட்டர் கரெக்ட். ஆண்டவனுடைய நடையில் நல்ல திருமேனியோட ஆண்டவனுடைய ஒரே மாதிரி வேகமாக நடக்குச்சே, 1 மணிக்கு 5 கிலோமீட்டர்னு கணக்கு அவருக்கு. 1 மணிக்கு 5 கிலோமீட்டர் கடிகாரத்தையே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். கரெக்டாக 5 கிலோமீட்டர் தாண்டியாச்சுன்னா 1 மணி நடந்தாச்சுன்னு கணக்கு. அந்த மாதிரியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடப்பார் ஆண்டவன். ஓட்டம் நடையுமா தான் இருக்கும். 55 கிலோமீட்டர் நடந்தாச்சு ஒரே நாளில், 55 கிலோமீட்டர் நடந்தாச்சு. அவள்லாம் இந்த வக்கீல் அட்வொகேட்டை சீனிவாசன் அவள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவன் வர முடியாது 2 நாளில், 85 கிலோமீட்டர்லாம் எங்கே ஆண்டவன் 2 நாளில் வர முடியுமா அப்படின்னு நினச்சா, இருந்தாலும் முன்னேற்பாடாக வரணும்னு சொல்லிட்டு அவள்லாம் காரில் சஞ்சரிக்கிறவா தானே, காரில் சஞ்சரித்தான் அங்கே வந்துட்டா அலகாபேட்டில் வந்து ஆண்டவனுக்கு ஏற்பாடுக்கா முன்னாடியே வந்துட்டான். ஆண்டவனை திடீர்னு வந்துவிட்டார், பார்த்தான்னா 2 நாளில் வந்துவிட்டார். எப்படி வெளியாச்சு, எப்படி வெளியாச்சு அடியான் அப்படின்னு ஆண்டவன் பரிகாசமாக சொல்லியாச்சு. உன்ன மாதிரி ஒரு அட்வொகேட் என்ன காரில் கொண்டு வந்து விட்டான்டா அப்படின்னு அந்த மாதிரி ஆச்சரியமா சார், 2 நாளில் எழுதியாச்சு ஆண்டவன், அதிசயமா இருந்தது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அந்த நடையினுடைய சிரமம் காட்டெடுத்து அலகாபேட்டில் வந்தோடனே, அலகாபேட்டில் அங்கே அங்கே அலகாபேட்டில் அவ உத்தரப்பிரதேஷ் கவர்னர் பிரமாதமான ஏற்பாடு பண்ணியிருந்த ஆண்டவனுக்கு பெரிய கவர்னர் பங்களா மாதிரி ஆச்சரியமான ஒரு இடம் கொடுத்துருந்தா இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அபிஷியல்ஸ் எல்லாரும் வந்திருந்தா, ஏகப்பட்ட போலீஸ் இவெல்லாம் வந்து இந்த இடத்த ரிசீவ் பண்ணினா, ரிசீவ் பண்ணி அந்த இடத்த காட்டினா ஆண்டவன் பார்த்தார். குருராஜ் குருராஜ்னு எவ்வளோடா கொடுக்குறானுங்கள் இவங்கெல்லாம், இவ்வளோ பெரிய பங்களா என்ன இது இல்லை ரே, எப்பேற்பட்ட பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்து சிரித்தார் ஆண்டவன். உடனே அவளுக்கு அங்கே அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த கவர்னருடைய பிகாஃபில், அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆண்டவன் நன்னா இருக்குன்னு சொல்கிறாரே ஒழிய தங்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது வைதிகமாக தங்கக்கூடிய இடம் இல்லை அது, அதுவும் குளிர் தேசத்திலே எங்கே பார்த்தாலும் அதெல்லாம் கீழே கார்பெட்லாம் போட்டிருக்கும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆண்டவனுக்கு. அதனால அந்த பங்களாவை பார்த்துட்டு சிரிக்கிறார், நன்னா இருக்குன்னு சொல்கிறார், ஆனால் இருந்தாலும் உள்ளே வர மாட்டேங்கிறார் புரிஞ்சு கொடுத்தவாளுக்கு. அதை பார்த்துட்டு உடனே அடுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பெரிய புல்டோசரை கொண்டு வந்து அது போய் கொண்டு வந்து 6 நாளில் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஆச்சரியமாக ஒரு பர்ணசாலை மாதிரி கட்டி கொடுத்தாலாம், அலகாபாத் நதிக்கரையிலேயே கட்டி கொடுத்தா அப்படின்னு, அலகாபாடில் அந்த கங்கா சங்கம் அங்கே ஆச்சரியமாக அழகாக அப்படி நதி பக்கத்தில் வந்து போகிற மாதிரி, அதாவது கங்கை தானே பிரிஞ்சு வந்து அந்த இடத்துல திரும்பியும் அந்த ஆசிரமத்துக்கிட்டே வந்து போகிற மாதிரியாக கால்வாயாக வந்து போகிற மாதிரி ரொம்ப அழகான இடம் அது. மத்தியத்தில் திட்டு திட்டில் ஆச்சரியமாக கட்டி கொடுத்தா ரொம்ப சன்னிவேசம், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவனுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே மனசு வரலையாம் அப்புறம் ஆண்டவனுக்கு கிளம்பின போது. அங்கே ஆண்டவன் இந்த சிரமத்தில் இவ்வளவு தூரம் குளிரில் 21 நாள் 650 கிலோமீட்டர் ஓடா ஓட ஓடி 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 வந்ததில் திருமேனி ரொம்ப வாட்டமாக போய் குளிர் தாங்காமல் அலகாபாட்டில் அந்த கும்பமேளா ஸ்நானம்னு ஸ்நானம் பண்ணி எழுந்தார். விடிய இவர் தான் விடியற் காத்தாலையிலே ஸ்நானம் பண்ணி விடுவார். 4 மணிக்கு அந்த ஸ்நானம் பண்ணி எழுந்தது அப்படியே உடம்பு தடார்னு வரைச்சி போச்சு ஆண்டவனுக்கு. அப்படியே சாஞ்சு விட்டாராம் அங்கே அதிகரையிலேயே சாஞ்சு விட்டாராம் ஆண்டவன். அத்தோட போச்சு ஆசிரமம் ஆண்டவன் சம்பிரதாயம் அதுவோ முடிஞ்சு போச்சு. ஆண்டவன் எல்லாரும் பதறி போயிட்டா அழறா என்ன பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னவோ தெரியல ஆண்டவன் ஸ்நானம் குளிரில் தான் தாங்களை வரைச்சி போச்சு, உடம்புலாம் ஜில்லிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் இந்த கட்டைகள் அது இதெல்லாம் சேர்த்து வச்சு அக்னியை மூட்டி ஆண்டவனுக்கு திருவடியில் அந்த அக்னி பக்கத்தில் அந்த உஷ்ணம் வரா மாதிரி பண்ணி அப்படி இப்படி கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒத்துருக்கும் அதுவோ எங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு கங்கையில் கால்வாயும் கங்கையுமா இருக்கக்கூடிய மணல் திட்டு அதில் இருக்கிற ஆசிரமமாக கட்டி வச்சுருக்கு. அங்கே ஒன்றும் பக்கத்தில் இந்த யாரையும் உதவி கூப்பிடுறது கூட ஒன்றும் கிடையாது. அதுவும் அகாலம் வேறு விடியற்காலத்தால் யார் சந்தடியே இல்லாத சந்தர்ப்பம். அப்புறம் ஆண்டவன் கொஞ்சம் அப்படியே ஆச்சாரிய அனுகிரகத்தில் தான் அந்த நம்ம அடுத்தது சம்பிரதாயம் நன்னா நடக்கணும்னு ரங்கநாதன் சங்கல்பிச்சு தான் அன்னைக்கு கண் முழிச்சிருக்க முடியும் ஆண்டவன். அந்த பாதுகா தேவி தான் அன்னைக்கு ஆண்டவனை கண் முழிக்க வச்சிருக்க முடியும். அது வரைச்சி போனவோ அது வரைச்சி போன திருமேனி கொஞ்சம் சுதாரிச்சுண்டாச்சு, அப்புறம் எழுந்தாச்சு, திருப்பியும் உடம்பெல்லாம் கொஞ்சம் உஷ்ணப்படுத்திண்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் 6 மணிக்கெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் அது திருப்பியும் திருவாராதனத்துக்கு வெள்ளியாச்சு. எவ்வளோ முடியலத்தான் ஆனால் இருந்தாலும் திருவாராதனத்துக்கு வெள்ளியாச்சு. அது மாதிரி இல்லாமல் எவ்வளோ கொஞ்சம் கூட தனக்குன்னு ஒன்றும் பார்த்துக்க முடியும். திருப்பியும் அங்கேயே அங்கும வேளாள் 5 நாளும் இருந்துட்டு அந்த அலகாபாத் க்ஷேத்திரம்னா ஆண்டவன் உபன்யாசங்கள்லாம் கூட சாதிச்சாகும். இந்த பிரபஞ்ச இந்த அலகாபாத் மாதிரி பரத்வாஜாசிரமம் மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆச்சரியமான இடம் கிடையாது என்று உபன்யாசத்திலே சாதிச்சாகும். அது அந்த அந்த ஒரு பிரிய அந்த இடம், அந்த இடத்துக்காக, அந்த இடத்துல கங்கையினுடைய பெருமைக்காக, பரத்வாஜ ஆசிரமம் இருந்த இடம்ன்றதுக்காக, அதிலும் கும்பமேளான்றதுக்காக எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் பட்டு நடந்து அப்படியே யாத்திரை பண்ணியாச்சு. இப்படி யாத்திரை பண்ணிட்டு இருக்கச்சே ஆண்டவன் இந்த விஷயம் ஆண்டவன் சொல்லலை, ஆண்டவனுடைய சிஷியால் கூட போனவா சொல்றது. ஆனால் இப்போ சொல்ல போகிறது சிவன் ஆண்டவனே சாதித்த விஷயம். அங்கே அலகாபாட்லேருந்து அப்புறம் காசிக்கு புறப்பட்டாச்சு. அப்போ அலகாபாட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே கேள்விப்பட்டாருங்க, இங்கே தேவரா பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாபா இருக்கார் அப்படின்னு. பாபான்னா சன்னியாசி மகாத்மான்ற அர்த்தம்னு நினைக்கிறேன். பாபா இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியா, அப்படி என்ன விசேஷம் அவர்கிட்ட அப்படின்னா, அந்த சுவாமி திருமணிட்டுப்பார் அப்படின்னு. அப்படியா திருமணிட்டுக்கிற பாபான்னா பார்க்கலாமேன்னு ஆண்டவனுக்கு ஒரு ஆசை. சரின்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்கலாம்னு அங்கே எழுதியாச்சு. அவர் எப்படின்னா கங்கையை தாண்டணும், இன்னும் குறுக்கால தாண்டி போனால் எதிர ஒரு காடு மாதிரி போகும், அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருப்பார் அப்படின்னா. இருந்தாலும் ஜனங்களுக்கு தெரியும் அவர் அவர் இருக்கிற இடம் தெரியும், அந்த பாபா இருக்கிற இடம். அதனால கேட்டுட்டு போயாச்சு. கங்கை அணை அலகாபாட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததா சொல்கிற அந்த இடத்துல காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்குள்ளே போனால் அந்த பாபாவை பார்க்கணும், திருமணிட்டு இருக்காருன்னு பார்த்தாருன்னா, அந்த பாபா எப்படி இருக்கார், ஒரு மரம், அந்த மரத்து மேலே ஒரு கூடு, இதாலேயே மரப்பலகைகளாலேயே ஒரு கூடு கட்டின்னு உட்காந்துட்டு இருக்கார் அந்த பாபா. அதுவும் என்னென்னா வஸ்திரம் கிடையாது, துணி உடுத்துகிறவர் கிடையாது. அந்த மரக்கூட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று, அந்த ஜன்னல் மாதிரி அந்த ஜன்னலால் எட்டி பாப்பார் போல இருக்கு. அந்த ஜன்னலால் எட்டி பார்த்தாராம். பார்த்தா அண்ணன் ரொம்ப அதிசயமாக இருந்தது, ரொம்ப தேஜஸ்வியாக இருந்தால் பெரிய வடகளை திருவன் மஞ்சள் சீச்சிடணும். அவர் ஆண்டவனை பார்த்துட்டு ரொம்ப விசுவாசமாக பேச ஆரம்பித்தா, சம்ஸ்கிருதத்தில் பேசிட்டா, ஹிந்தியில் பேசிட்டா, நடுவில் அப்படியே ஒரு அரை மணி நேரம் அவரோட பேசிட்டு இருந்தாச்சு. அவர் யார் அப்படின்னா, ஆண்டவன் சாதிச்சாச்சு, அவர் சொன்னார், நாங்கள் நாதமுனி வம்சம்னு சொன்னார். அப்படி நாதமுனிகளுடைய சிஷ்ய பரம்பரையில் ஆளவந்தா இருக்கு 5 பசங்க இல்லையா, அதனால் அந்த பரம்பரையில் அந்த 5 பசங்களுடைய பரம்பரையில் ஏதாவது ஒரு பரம்பரையாக இருக்கும். நாம் ஆச்சாரிய பரம்பரையாக பார்க்கறது ஒரு பரம்பரை தானே இல்லையா. அதாவது இந்த தெய்வத்து கரசனம்பின்னு ஒரு சுவாமி இருந்தார் இல்லையா, அவருடைய குமாரர் வழியாக தானே வந்தது. அந்த மாதிரி ஒன்று, அப்புறம் அடுத்தது அரசு நம்பின்னு ஒருத்தார், அந்த வழியாக வந்தது. இதெல்லாம் தாத்தாச்சார பரம்பரை இன்றைக்கும் பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரியான பரம்பரையில் அவர் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவரோ தெரியல. அவர் சொன்னாராம் நாதமுனிகளுடைய வம்சம்னு சொன்னாராம். அதெல்லாம் நாராயண பாரமியம் இருக்குது, அதெல்லாம் எல்லாம் தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் கூட தெரிஞ்சு வச்சுருக்கார். அத்தனைக்கும் அவருடைய வயசு ஒருத்தர் 140 வயசுன்னு வாழாம், சில பேர் 200 வயசுன்னு சொல்லுவாளாம். அது மாதிரி யோகீஸ்வரர் ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த அவரை பற்றி சொல்லச்சே பலமுறையும் யோகீஸ்வரர்னு சரிச்சாச்சு. இந்த யோகீஸ்வரர் அவரோட பேசிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்ட தேசியம் சம்பிரதாயம்னு ஒன்றே ரொம்ப பாதுகா சம்பிரதாயமாக ரொம்ப சந்தோஷம்னு எல்லாம் விசாரித்தார். நம்ம ஆசிரமத்தை பற்றி விசாரித்தார். பொதுவாக பிரியமாக பேசிட்டு இருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவரோட பேசுறது. அவர் யாரோடையும் பேசவும் மாட்டாராம், நம்மக்கிட்ட ஆசையாக பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் யாரோடையும் பேச மாட்டார் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் நான் அப்புறம் கேள்விப்பட்டேன். ராஜீவ்காந்தி அவனுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கஷ்டத்துக்கு ஏதாவது பரிகாரமாக பெரியவாளை போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த தேவர பாபாவை போய் பார்க்கலாம்னு வந்தானாம். ஏன்னா இவரை பார்த்தா இவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டா. ஆனால் அந்த தேவர பாபா போட அல்பாயுசு ஒன்றா யாரா பாப்பா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கவே மாட்டார் அப்படின்னு பார்க்கவே மாட்டார்னு விரட்டி விட்டுதா சொல்லுவாள். என்னென்னா தேவர பாபா அவருடைய திருவடியை தலையில் தாங்கிட்டா அவனுக்கு அந்த கட்டம் போயிடும் அப்படின்னு அவனுக்கு என்ன ஜோசியமோ என்னவோ யார்கிட்ட கேட்டானோ தெரியல வந்தான்னு சொல்லுவா. வந்தால் பார்க்கவே மாட்டோன்னு ராஜீவ்காந்தி. அப்போ ராஜீவ்காந்தி வந்து அப்போ பிரைம் மினிஸ்டராகவே இருந்தான், பிரைம் மினிஸ்டராக இருந்தவனை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான்னு சொல்லிவிட்டார் இந்த தேவர பாபா. இதெல்லாம் கூட சொல்லுவா. அந்த மாதிரியாக அவர் சாமானியப்பட்டவர் கிடையாது, ரொம்ப யோகேஸ்வரர் வேற, சித்த புருஷர் வேற. அவர் பெரிய சித்த புருஷன்றதுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அப்புறம் அவர் இருந்தது சாதாரண ஒரு மரம், அந்த மரத்தில் அவர் தங்கிக்கிறதுக்குன்னு சின்னதாக ஒரு மரக்கூடு அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ஒன்றும் ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான சன்னிவேசம்லாம் கிடையாது. ஆனால் ஸ்ரீமத் ஆண்டவன் அவரோட பேசிட்டு கிளம்பச்சே அவர் பாதுகா ஆராதனத்துக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா, எப்பேற்பட்ட சம்பிரதாயம் அப்படின்னு பாதுகா ஆராதனத்துக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா, முந்திரி பருப்பு திராட்சை அது இதெல்லாம் மூட்டை மூட்டையா போட ஆரம்பிச்சாராம். கைங்கரிய பொறாளுக்கெல்லாம் பத்தாறு வேட்டி, வேகமாக பத்தாறு வேட்டி. ஆண்டவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு மான் தோல் எங்கே இருக்குன்னே தெரியல, அது சிருஷ்டி பண்ணாத வழியே கிடைக்காது. அந்த மாதிரியா ஆச்சரியமா, அங்கம்மா அங்கே இருக்கிற கூடுதல இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர் பாட்டுக்கு எடுத்து எடுத்து போட்டுட்டே இருந்தாராம் மேம். அவர் கீழே இறங்கி வரல, அவர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார், அவர் கீழே இறங்கி வரல. அவர் மேலேருந்தே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். 140 வயசுன்னு சில பேர் சொன்னால், சில பேர் 200 வயசுன்னு சொன்னால், கீழே அங்கேருந்து போட்டார். அவர் போட்டா அதை பார்த்தா முந்திரி பருப்பு, என்னமா முந்திரி பருப்பு, இதெல்லாம் வளைஞ்சி வர முந்திரி பருப்பாகவே இல்லை, அந்த மாதிரி குண்டு குண்டாக பிரமாதம். பதுகாராதனத்துக்கு சிஷியாளுக்கெல்லாம் கொடுங்கோன்னு சொல்லி எத்தனை பேர், அத்தனை சிஷியால் கூட வந்திருந்த அத்தனை பேர், என்ன ஒரு 20 பேர் இருப்பாளோ இல்லை 25 பேர் இருப்பாளோ, அத்தனை பேருக்கும் பத்தாறு வேட்டி. அது எங்கேருந்து சிருஷ்டிச்சு போட்டார்னே தெரியல அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. அது மாதிரி இருக்கும், அது மாதிரி இது ரொம்ப அபூர்வம். ஆண்டவனுக்கு மெமரபிளான சில ஈவெண்ட்ஸ் இல்லையா, அதில் இந்த ஈவெண்ட்ஸை சாதிச்சாச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரம்பித்தாராம். அது அதுதான் விசேஷம் அங்கே, ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப பிரியமாக பேசினார். அவர் யாரோடையும் பேச மாட்டார்னு சொல்கிறா, வஸ்திரம் கூட உடுத்திக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறா. சந்து வழியாக தான் எடுத்து எடுத்து பா எட்டி பார்த்து பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப பளிச்சுன்னு இருந்தார். மஞ்ச சீச்சனும் திருமண் காப்பு ரொம்ப கம்பீரமாக இருந்தார். நாதமணிகளுடைய வம்சம்னு சொன்னார். ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. அதாவது இந்த சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம் இத்தனைக்கும் அவருக்கு அவருக்கு ஆண்டவனை பற்றி முன்னோக்கு பின்ன சொல்லி தெரியப்படுத்துறவா கிடையாது, அவரும் ஒருத்தர் இடத்துல பேசுகிறவும் கிடையாது அந்த தேவர பாபா. அந்த ஆச்சாரியாருடைய மகிமை அந்த மகாத்மாக்களுக்கு தானே தெரியுது. அதனால் நன்னா பேசிட்டு ரொம்ப கௌரவப்படுத்தி பிரியமாக நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி சிஷ்யாளுக்கும் சேர்த்து பாதுகாராதனத்துக்கும் திரவியங்கள் கொடுத்து ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஒரு சன்னிவேசம் ரொம்ப தெய்வீகமாக இருந்தது என்று கூட வந்தவாளும் சொல்கிறாள். அதில் ஒரு தம்பி மாமான்னு இருக்கார், டிரைவர் மாமா இருக்கார். அவர் அவர் சொல்லுவார், ஐயோ அவர் அன்றைக்கி கொடுத்த பத்தாறு வேட்டி முந்திரி பருப்பும் இந்த ஜகத்தில் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி அந்த மாதிரியான ஆச்சரியமாக இருந்தது அது, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நான் அந்த மாதிரி பத்தாறு அந்த மாதிரி முந்திரி பருப்பும் அப்படின்னு வருவது. ரொம்ப முந்திரி மூட்டையாக போட்டாராம், அதான் இங்கே விஷயம். அது ஏதோ கொஞ்சம் கொடுத்தாரு இல்லை, மூட்டையாக போட்டாராம், வேட்டி மூட்டையும் முந்திரி பருப்பு மூட்டையும் மூட்டையாக போட்டார் அப்படின்னு சொல்லுவாள். ஆண்டவன் அழகாக பாடல எழுதுருக்குச்சே, ஒரு ஒரு விஷயம் நடந்தது. அது அங்கே ஒரு சுவாமி, அவர் பேர் சங்கரசடாச்சார்னு பேர், பிரம்மச்சாரியாகவே இருந்தார். அவர் பிரம்மச்சாரியாகவே இருந்து சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆண்டவன்கிட்ட வந்து கேட்டார். பார்த்தா நல்ல வைஷ்ணவராக இருக்கிற மஞ்சஸ்ரீச்சரணம், நல்லா கம்பீரமான திருமண் காப்பு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் யாருக்காவது தனியாக கேட்டவாளையெல்லாம் கொடுத்துருவாளா, அதனால் யார் என்ன அப்படின்னு விசாரித்தார். பார்த்தா அடியன் பரகால சுவாமி திருவடி அங்கேயே அங்கே பரநியாசமாச்சு. அப்புறம் இப்போ அந்த பக்கங்கள்லேயே சஞ்சாரம் பண்ண முடியல அடியனுக்கு, இங்கே இருந்துட்டு இருக்கேன். இங்கே ஆண்டவன் திருவடியில் தான் அடியனுக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ரொம்ப நாளாக அபிலாஷை, அதனால் பண்ணி வைக்கணும்னு. ஏற்கனவே ஆண்டவனை இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல பார்த்து விசாரித்து கேட்டிருக்காராம், அதை ஞாபகப்படுத்தியாச்சு. அப்படியே அலகாபாடில் சரி நல்ல க்ஷேத்திரமாக இருக்குது அப்படின்னு கொடுத்து, சரி ஜீவசிராதம்லாம் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்தாச்சு. சன்னியாசாசிரமம் சன்னியாசாசிரமம் என்பது அது ஸ்தானம் கொடுக்குற மாதிரி கிடையாது. சன்னியாசி எல்லா ஆச்சாரியாலுமே நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கா. அந்த சுவாமிக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து அவருக்கு ஒரு திருநாமம் சாத்தியாச்சு, ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிங்கன்னு திருநாமம் சாத்தியாச்சு. இதே திருநாமம் திருப்பியும் ஆச்சாரியன் அவதரிக்க போகிறார்னு அப்போ யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு அவருக்கு ரங்கராமானுஜ மகாதேசிங்கன்னு திருநாமம் சாத்தினது, ஸோ ஆண்டவனுக்கு பிறகு திருப்பி இந்த சம்பிரதாயத்தை நிறுத்துறதுக்கு இது மாதிரி ரங்கராமானுஜ மகாதேசிங்கன்னா வேணும் அப்படின்றதான திருவுள்ளம் போல தெரிகிறது. இந்த சங்கர்ஷணாச்சார் திருப்பியும் ஆசிரம சுவீகாரமானதுக்கப்புறம் அடியே 87 காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கச்சு. சிஷியாலோட வந்தார், ஒரு வேன் வச்சுட்டு டெல்லியிலேன்னு வந்தார். அப்போது அவருக்கு என்னன்னு தோடுத்தோ தெரியல, எல்லாம் பெரியவாளுடைய நோக்கங்கள் நமக்கு புரியாது இல்லையா. சரி திடீர்னு அங்கேருந்து டெல்லியிலேருந்து அலகாபாட்லேருந்து தான் வந்தார், அலகாபாட்லேருந்து வேன் வச்சுட்டு 8 சிஷியாலோட வந்தார். அவர் வந்தார், ஆண்டவனை சேவிச்சார், ஆண்டவனோட 2 தங்கியிருந்தார். தங்கியிருந்தார் சன்னியாசி தானே, கூட தங்கியிருந்தார். அவருக்கும் பிக்ஷைக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆண்டவன். அப்புறம் வந்து சேவிச்சுட்டு போனாருன்னா அதுக்கு, ஏன்னா அடியன் காலக்ஷேபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கெல்லாம் ஆண்டவனுக்கு ரொம்ப சக்தி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு 6 திருநாட்டுக்கு வெளியாச்சு. அந்த ஆச்சாரியனுடைய கடைசி காலம் என்றதான நினைப்பா என்னவோ தெரியல. அந்த சுவாமியும் ஆச்சாரியன் என்ன இருக்குச்சே சேவிச்சுடணும் அப்படின்ற ஆசையில சொன்ன ஆண்டவனை சேவிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னார். அப்போ நேரம் அலாபாட்லேருந்து அங்கங்கே தங்கிட்டு வண்டியை வச்சுன்னு வந்து ஆண்டவனை சேவிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் சில க்ஷேத்திரங்களெல்லாம் சேவிச்சுட்டு போனோம். ரங்கநாதனை சேவிக்கணும் அப்படின்னு ஆசையினாலே வந்துட்டு ஆச்சாரியனையும் சேவிச்சுட்டு போனார். அது பெரியவாளுடைய சில விஷயங்கள்லாம் அப்போ ஒன்றும் புரிய மாட்டேன்றது, அதுக்கப்புறம் தான் தெரிகிறது ஏதோ ஏதோ அதுக்கெல்லாம் பெரிய அர்த்தம் இருக்கு போல இருக்குது அப்படின்னு. இருக்கா சொன்னேன் ஆண்டவன் 1972 இருக்குமா, 76 தானே அது இல்லையா, அப்போ தான் அலகாபாடில் வெளியாச்சு. 77 ஜனவரி 77 அப்போ அவருக்கு கொடுத்தாச்சு, ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தாச்சு. ஆசிரம ஸ்வீகாரம் கொடுக்குச்சே ரங்கராமானுஜ மகாதேசிகன்னே திருடாமி சாத்தியாச்சு. அது யாரும் அப்புறம் எதிர்பார்த்துருக்க மாட்டா இல்லையா. அப்புறம் பின்னாடி அதே மாதிரி அதே திருடாமத்தோடே பிரகிருதம் ஆண்டவன் எள்ளி ஆண்டவன் போல சம்பிரதாய சம்ரக்ஷணம் பண்ணிட்டு ஆச்சரியமாக அமோகமாக நடத்திட்டு இருக்காருன்றது அது அந்த திருடாமத்தினுடைய ஒரு நினைப்பை பார்த்தா அந்த மாதிரி தோன்றது. அதுக்காக சொல்ல வந்தேன், அது வேற ஒன்றும் இல்லை. இப்படி ஆண்டவன் எத்தனையோ சஞ்சாரங்கள் எவ்வளோ சிரமப்பட்டாச்சு, எல்லாத்தோட ஆண்டவனுடைய சிரமத்தை சொல்லி வாழாது. 1982 ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு மெட்ராஸில் இது ஒன்று மார் வலி வந்து கொடுத்து, ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்து கொடுத்து. அன்னைக்கு திருப்பாவ உபன்யாசம், திருப்பாவ உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். ராத்திரி திருப்பாவ உபன்யாசம் பண்ணி முடிச்சாவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து கொடுத்து 82. அதுக்கப்புறம் 2 வருஷம் எங்கேயும் சஞ்சாரமே பண்ணல, எங்கேயும் சஞ்சாரமே பண்ணல. அதுக்கப்புறம் ஆண்டவனுக்கோ இனிமே மெட்ராஸில் இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் இன்னும் ஸ்ரீரங்கமே கடைசியாக இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அங்கே போயிடணும், அங்கே ஆச்சாரியால் திருவடி வாரத்தில் தான் இருக்கணும், ரங்கநாதன் திருவடி, பாதுகைகள் திருவடி, பிருந்தாவனங்களாக இருக்கணும், ஆச்சாரியால் பல பேர் எழுந்தோ இருந்தாலும் அங்கே தான் போகணும். ஸ்ரீரங்கம் அத்தையோ ஸ்ரீரங்கே சுகமாதசுவான் பாஷிகார் ஸ்ரீசுக்தி, அதனால் அங்கேயே போகணும், அங்கேயே போகணும்னு போகணும்னா எல்லாரும் வண்டியில் போயிடலாம், வண்டியில் போயிடலான்னு முடியாதுன்னு விட்டார். ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு டாக்டரா அண்ணன் சாச்சாச்சு, எத்தனை மலை ஏறி எத்தனை ஏறி பாரதம் பூரா செஞ்சாச்சு. டாக்டரை சொல்கிறாங்க இங்கேருந்து ஆசிரமத்திலேயே, இங்கேருந்து நீங்கள் ஆசிரமத்து வாசல் வரைக்கும் நீங்கள் நடந்துக்கலாம் அப்படின்ற ஆளாக இருந்தேன். இங்கேருந்து ஆசிரமத்து வாசல் வரைக்கும் தான் நான் நடக்கணுமாண்டா, அதனால அவ்வளோ ஸ்திதி ஆகிடுது ஆண்டவனுக்கு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தேறினவுடனே 2 வருஷம் எங்கேயும் போகுது ஆண்டவன், அங்கேயே மெட்ராஸ்லேயே இருந்துட்டு இங்கே அங்கே அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் சிஷியால் திருமலைக்கு மாத்திரம் சில அனுகிரகத்துக்காக வெளியாகும் இப்படியே எழுதியிருந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பியும் நடையாதான் புறப்பட்டாச்சு. 84 புறப்பட்டது, அப்புறம் மெட்ராஸுக்கு எழவே இல்லை. 84 புறப்பட்டாச்சு. போனால் முதல்ல நாலு கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படி அப்படியே தங்கி தங்கி ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்லாம் நடந்திருக்கார் ஆச்சாரியன். நடக்க முடியலை நாளுக்கு, இருந்தாலும் அந்த 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படியே பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி சிஷியால் ரொம்ப அதுக்காக சிரமப்பட்டு ஏற்பாடு ஒத்தாசைலாம் பண்ணினான். எல்லாம் பண்ணி ஒரு வழியாக ஒரு 4 மாதத்தில் கும்பகோணம் வேள்வி, அதுவும் கும்பகோணம் வேள்வி அமுதனை சேவிச்சுட்டு தான் அப்புறம் ரங்கநாதனை போய் சேவிக்கிறதுக்கு, ரங்கநாதனை சேவிச்சு அறாத என்னமா கண்ணீர் விட்டாச்சு அன்னைக்கு. எல்லா இதை விட இந்த பத்ரிகாசிரமத்தினுடைய சந்தர்ப்பம் அவசியம் சொல்லணும். பத்ரிகாசிரமத்தில் இங்கேருந்து பத்ரிகா வேள்வியாச்சா, பத்ரிகாச்சு பாண்டுகேஸ்வரை தாண்டியாச்சு, அப்புறம் பத்ரிகாசிரமம் பத்ரி பத்ரி பத்ரிநாதன் பத்ரிநாதன்னு ஆசைப்பட்டுண்டு இவ்வளோ வேள்வியாச்சே. அது போனால் ராத்திரி 8 மணி ஆகி போச்சு அன்னைக்கு, அதாவது 8 மணிக்கு தான் போக முடிஞ்சது பத்ரி, பத்ரி தான் தெரியுமே 8 மணி ஆச்சுன்னு அசாத்திய குளிராச்சே. அந்த சமயம் மறுநாள் தான் சேவிக்கிறதா இருந்தது, மறுநாள் மங்களாசாசனத்துக்காக சொல்லி வச்சுருந்தா ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தா. அந்த பத்ரி ராத்திரி 8 மணிக்கு போயாச்சு, 22 கிலோமீட்டர் நடந்து அங்கேருந்து, அது என்ன பாண்டகேஸ்வர அங்கேருந்து 22 கிலோமீட்டர் நடந்து எழுதியாச்சு, ஒரே ஓட்டமும் நடையுமா எழுதியாச்சு பத்ரிகாச்சு. பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆகிப்போச்சே, குளிர் வேற, அப்படி ராத்திரி ஆகிப்போச்சு, ராத்திரி ஆகிப்போச்சுன்னு நடந்து போய் அதுக்கு மேலே ஆசிரமத்துக்கு போய் அவசரமாக ராத்திரி அனுஷ்டானத்தில் முடிச்சுட்டு 8 மணிக்கு சயனிச்சிக்கலாம்னு பார்த்தா ஆண்டவன் சச்சே என்னடா அது, என்னடா இன்றைக்கி இருக்கிற மூச்சு நாளைக்கு இருக்கும் என்ன நினச்சியும், பத்ரிநாதனை சேவிக்கணும்னு இவ்வளோ ஓடி வந்தாச்சு, நாளை வரைக்கும் தள்ளி போடுவோமாடா, அதெல்லாம் தப்பு கிளம்பு அப்படின்னா சிஷ்யாளுக்கு பாவம் ஒருத்தருக்கும் நடக்க கூட முடியல, அவ்வளோ சிரமப்பட்டு வந்தா ஆண்டவன் திருப்பியும் துறையோட பெருமாள் மதுரைராதனை சேவிக்கிறதுக்கு வெளியாச்சு. ஆச்சாரியன் ஆசைப்படுற ஆச்சாரிய சொல்ல நியாயம் தானே. ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார்? முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னோர்கோதோன்றி விதிர் விதித்து கண்கொழன்று மேற்களை கொண்டுருவி. என்ன ஆகும்? எப்பொழுது அசக்தி வருமோ? அசக்திக்கு முன்னா அசக்தி வரத்துக்கு முன்னாடி பத்ரிநாதனை சேவிக்க வேண்டாமா? பத்ரிநாதனுடைய பெருமை என்னன்னா, தஸ்மாத் பாரத வருஷேஸ்மின் க்ஷேமாய ஸ்வசேதனாம் ஆகல்வார் அஸ்திரஸ்தவா அப்படின்னு. இந்த பாரத மண்டலத்தினுடைய அதிஷ்டான தேவதையே பத்ரிநாதன் தான். அப்படிதான் புராணங்கள் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. பாரத தேசத்தினுடைய அதிஷ்டான தேவதை, அதிஷ்டான தேவதைன்னா இந்த பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் பொறுப்பு பத்ரிநாதன் தான். அவர் அனுகிரகிச்சா தான் வைதிகமானதான அனுகிரகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அவர் அனுகிரகத்தினால தான் ஒன்று ஒன்றுமே இங்கே. அதனால் எவ்வளவு பாரத தேசத்தில் எந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை எவ்வளவு ஏற்றி சொன்னாலும் எல்லாம் பத்ரிநாதனுடைய சங்கல்பத்தினாலே நடக்கிறதுன்னு தான் சாஸ்திரம். அந்த பத்ரி நாராயணன் சர்வேஸ்வரன் சாட்சாத் திருவட்டாட்சரத்துக்கு பிரதிபாத்தியமாயும் அந்த திருவட்டாட்சரத்தை உபதேசித்து ஆச்சாரியராயும் இருக்கிற பத்ரிநாதனை சேவிக்கிறதும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு திருமந்தி ஆழ்வார் இத்தனை திவ்ய தேசங்களை தாண்டி இங்கேருந்து திருமணங்கொல்லையில் திருமணங்கொல்லையிலே பெருமாள் சேவை சாதிச்சதுக்கப்புறம் அடுத்த க்ஷணம் பெருமாளை நினைச்சுண்டு கதறிண்டு வழியில் இருக்கிற ஒரு திவ்ய தேசத்தையும் மங்களாச்சாதனம் பண்ணாமல் நேர பத்ரிநாதனை தான் முதல்ல சேவிக்கணும். என் திருவட்டாட்சரம் பெருமாள் இல்லையா, என் திருவட்டாட்சரம் பெருமாள் இல்லையா சேர்ந்து அவரை சேவிக்கணும்ன்ற ஒரே உத்வேகத்தோட ஒரு அர்ச்சாமூர்த்தியையும் கூட ஒரு பாட்டும் பாடாமல் யாரிடத்துலையும் கண் வைக்காம விழுந்துருளி மங்களாசாசனம் பண்ணின பிறகுதானே அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம்தான் மற்ற இந்த பத்ரிநாதன் திருவட்டாட்சர ஸ்வரூபி. இவரே திருவட்டாட்சர ஸ்வரூபியே அர்ச்சாமூர்த்தியாய் சர்வத்திர அங்கங்கே சேவை சாதிக்கிறான் திவ்ய தேசங்களிலேன்னு. அதுக்கப்புறம் அந்த அபிமானத்தினுடைய பெருக்காகத்தான் திவ்ய தேசங்களிலே மங்களாசாதனம் பண்ணுறார். அந்த மாதிரியான பெருமாளை சேவிக்க வேண்டாமான்னு இன்னொரு ஆழ்வார் போல அவதரிச்சிருந்த நம்முடைய திருக்குடந்த ஆண்டவன் பத்ரிநாதனை சேவிச்சு கண்ணும் கண்ணீரமாக இனமாய் இருநிலமிழந்தன் இருநிலமிழந்த தானவனாகும் தனையில் குரலா தடம் சிலை குனைத்த எந்தளவன் தேனமது சோலை கத்தகம் பயந்த தெய்வனன் அருமலர் குணந்து வானமும் வானவர் வணங்கும் கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே வதரியாச்சிராமத்துள்ளானே. இந்த பத்ரிகாசிரமத்திலே பரதத்துவம் சேவைக்கு காண கிடைக்கிறதே பத்ரிகாசிரமத்திலே கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே கூட கிடைக்கிறானே சர்வேஸ்வரன் பிரத்யக்ஷமாய் கிடைக்கிறானேன்னு ஆழ்வார் உருகி உருகி கண்ணீர் விட்டு அழுது சேவித்தார் போலே நம்ம ஆச்சாரியனும். அப்படியே ரொம்ப அன்னைக்கு பத்ரிநாதனை சேவிச்ச சேவை பக்கத்தில் இருந்தவாளுக்கு கிடைச்சவாளுக்கெல்லாம் பாவமெல்லாம் அப்படியே கரைஞ்சி அந்த கங்கையிலே போயிருக்கும். அந்த மாதிரியான பத்ரிநாதன் சேவை அன்னைக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாள். திருப்பியும் மறுநாளும் பத்ரிநாதனை சேவிச்சாச்சு. ரொம்ப அதுமாரி மூணு நாள் சேவிச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக பத்ரிநாதன் தலை கட்டி கொடுத்தான் என்று பத்ரிநாதனை சேவிச்சுண்டு மங்களாசாசனம் பண்ணிட்டு திரும்பி எழுதியாச்சு ஆண்டவன். திரும்பி நடுவில் வந்த சந்தர்ப்பங்கள்லாம் பத்ரி சேவை அடுத்து அதுக்கப்புறம் திரும்பி இங்கே எழுதி மெட்ராஸில் எழுநாட்டும் மெட்ராஸில் பெரிய ரிசப்ஷன் நடந்தது. எல்லா ஊர்களையும் ரிசப்ஷன் நடந்தது, மெட்ராஸ்லேயும் ரிசப்ஷன் நடந்தது. மெட்ராஸ் ரிசப்ஷன் இருந்தபோது அடியே நாங்கள் இருந்தேன். அப்போது ஜி ரங்காச்சாரின்ற மாமா எல்லாருக்கும் தெரியும். இந்த இவர் இந்த பல்லாவரம் ரங்காச்சாரி நான் சொல்கிறது. அந்த பல்லாவரம் ரங்காச்சாரின்ற மாமா அப்போ தான் அவர் ரிசீவ் பண்ணார் ஸ்ரீமத் ஆண்டவனை பற்றி. அந்த யாத்திரையை பற்றி என்ன விவரிச்சு சொல்லச்சு ஒரு இடத்துல இந்த பக்கம் பம்பாய் பக்கம் இங்கே எழுச்சு. ஒரு சமயம் ஸ்ரீ ஆண்டவனுக்கு சரீரத்தில் பிரவிருத்தி ஏற்பட்டு தாங்க முடியாமல் போய் இனிமேல் ஆண்டவன் கிடையாது என்று அன்னைக்கு நாங்கள் அழுத அழுக என்ன தெரியும் தாங்க முடியலன்னு சொல்லி திருப்பியும் அப்படியெல்லாம் சிரமப்பட்டாலும் கூட திருப்பியும் வைத்தியம் பண்ணிட்டு நடக்கத்தான் நடப்பினேன் ஒழியோ வண்டியில் ஏற மாட்டேன் பூர்வாச்சாரியால் வழியுது. எனக்கு அது எனக்கு இருக்கிற ஒரே தகுதி பூர்வாச்சாரியால் நடந்தா போலே நடக்கிறது மட்டும்தான். இப்படி ஆண்டவன் தன்னை இப்படி எழப்பமா சொல்லிண்டு நடையா நடந்து பாரதம் பூரா போய் பத்ரிகாசிரமத்திலே நம்ம சிஷ்யால் எல்லாருடைய க்ஷேமத்தையும் பிரார்த்திச்சுட்டு திரும்பி எழுந்தார் என்று சொல்லி அவர் ரொம்ப அழுதார். இன்னைக்கு அந்த விவரங்கள்லாம் வர்ணிச்சு அந்த ரங்காச்சாரி மாமா பல்லாவர ரங்காச்சாரி மாமா சொன்னபோது கேவி கேவி எழுதார். ஆண்டவன் என்ன சிரமப்பட்டார் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எதுக்கும் ஆண்டவன் சளைக்கலையே. நாம தான் சளைச்சு போயிட்டோம், நாம தான் கதறினோம், ஆண்டவன் கேட்கலை நடந்துதான் போவேன்னு சொன்னார். அப்படி நடையாத்திரையா போய் ஆண்டவன் சாது இதெல்லாம் நடந்த பெருமைக்காக மாத்திரம் சொல்லல, அந்த விடாப்படியாக நடந்ததுல அங்கங்க சிஷ்யாளுடைய அனுகிரகத்துக்காகத்தான். சிஷ்யால் அனுகிரகணும், சிஷ்யால் அனுகிரகிக்கணும்னு அப்படியே அந்த சிஷ்யாளுடைய அப்போ சிஷ்யரிடத்தில் இருக்கிற அபிலாஷையினால தான் நடைய ஒழிய வேற ஒரு சொந்த லாபம் ஒன்றும் கிடையாது. என்ன சொந்த லாபம் என்ன இருக்கு? என்ன இப்போ சொந்த லாபம் என்ன இருக்கு ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு? ஏதாவது புதுசா இனிமே தான் பெருமாள் ஆண்டவன் ஆண்டவனுக்கு என்று பூர்வ ஆச்சாரியால் சங்கல்பிச்ச மோட்சத்தை இனிமே தான் சங்கல்பிக்க போறாரான்னா அதெல்லாம் ஒன்றும் ஒரு லாபமும் இல்லை பிரபஞ்சத்தில். இருந்தாலும் சிஷ்யால் அனுகிரகிக்கணும். இந்த சம்பிரதாயத்தில் இப்போது சிஷ்யால் எல்லா இடத்துலையும் போய் பரவிட்டா, பரவின சிஷ்யாளுக்கு ஆச்சாரியால் கிடையாது அங்காங்க. அவ ஆச்சாரியால் இல்லாமல் அவள் இல்லாமல் அல்லாடி போவாளே. அந்த 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 அவளுடைய அபிலாஷைக்கு, அவளுடைய எதிர்பார்ப்புக்கு, அவளுடைய ஆத்ம சம்ரக்ஷணத்துக்கு அவள் சிரமப்பட வேண்டாம். நாம் ஒருத்தன் சிரமப்பட்டா போருமேன்னு கிளம்பி யாத்திரையாக போயாச்சு. ஆண்டவன் சாட்சாச்சு யாத்திரையில் சன்னியாசியாக போனதில் என்ன பெரிய கஷ்டம்னா, நான் எங்கள் அப்பா அம்மா ஸ்ராத்தத்தை தான் விட்டேன், கூட வந்த கைங்கரிய பிரால் ஸ்ராத்தத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டான். என்னென்ன கூட வரவாளுக்கெல்லாம் அவளுக்கு பித்திருக்காரியம் இருக்கோ இல்லையோ, அவள்லாம் கூட வரவாள் எங்கே போவா, நடுவில் யாத்திரை நடுவில் எங்கே போவா பாவம். அதனாலே அவளுக்கெல்லாம் பித்திருக்காரியங்களுக்கெல்லாம் கூட அவளுக்கு உண்டான சார சௌகரியங்களை பண்ணி கொடுத்து அன்னைக்கு தங்கிக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் அவள் வரவா கூட வரவா வந்தாகணுமோ இல்லையோ, அதனாலே அவளுக்கு அவளுக்காக ஆண்டவன் நாங்கள் கங்கை தங்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி எத்தனை ஸ்ராத்தம் தான் பண்ணிட்டு போகிறது நடக்கலைன்னு சொல்லுவார். இது ஒரு பரிகாசத்துக்கு சொன்னாலும் அது ஒரு அது இன்கன்வீனியன்ஸு என்று நான் எடுத்துட்டா இன்கன்வீனியன்ஸு. ஆனால் இருந்தாலும் இப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளம். இது ஒன்று ரெண்டுன்னு கிடையாது. அப்பா அம்மா ஸ்ராத்தத்தை விட்டு இப்போ எல்லாருக்கும் ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கேன். கைங்கரிய பிரகலாத ஸ்ராத்தத்தெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஆண்டவன் அதை ஒரு பரிகாசம் இருக்கும், எந்த ஒரு பேச்சிலையும் அனாயாசமான ஒரு பரிகாசம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனாயாச பரிகாசம்தான் ஆண்டவனுக்கு எந்த சிரமத்தையும் அது வெளியில் சொல்லிக்காம, அதை ஒரு மனசில் கூட நினச்சிக்காம எவ்வளோ சிரமமே இருக்காது. அதுதான் ஒன்று ஒன்றுமே ரொம்ப ஆகாரத்துலேயும் ஒன்றும் பெரிய சௌகரியம் கிடையாது ஆண்டவனுக்கு. ஆகாரத்துலேயும் ஒன்றும் சௌகரியம் கிடையாது. ஒரு சொன்னால் ஒரு சிரிப்பாக இருக்கும். மோர் குழம்பு பாதிரே, இது மோர் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தியாரா, குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தை பிறந்த உடனே 9வது மாதம், 9வது மாதம் பல் முடிச்ச உடனே பிச்சுக்கு மேடா அது மாதிரி இருக்குன்னு. அது எல்லாத்துலேயும் பரிகாசம். இந்த திருஷ்டாந்தம் சொல்லக்கூடாது, ஆனால் இருந்தாலும் அது மாதிரி எதையோ பரிகாசமாக தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்காக தனக்குன்னு ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கையும் அது அந்த பரிகாசம்னு நினச்சி பார்த்தோம்னா நாள் பூரா சிரிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். எத்தனை யாத்திரையிலையும் எத்தனை சிரமத்திலையோ ஒவ்வொரு க்ஷணத்துலையும் ஏதாவது பரிகாசம் பண்ணி பரிகாசம் பண்ணிட்டு அந்த கவலையை தானும் மறந்து பக்கத்தில் இருக்கிறவாளையும் மறக்க வச்சுண்டு அது ஒரு மாதிரி ஆண்டவனுடைய பேச்சு ஆச்சரியமாக இருக்கும். சிரமப்பட்டாலும் சிரமத்தை தெரியாமல் தன்னுடைய ஹாஸ்ய ரசத்தினாலே ஜெயிச்சுண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் நமக்கு அனுகிரகம் பண்ண விஷயங்கள் தான் ரொம்ப அபாரம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு அதில் அனுஷ்டானத்தை ஒரு நாளும் குறைச்சதில்லை. சொல்லுவா மதுரையில் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு டிவிஎஸ் சுவாமி அவருடைய ஏற்பாட்டில் ஆப்ரேஷன் நடந்தது, கண்ணா ஆப்ரேஷன். அது கண்ணா ஆப்ரேஷன் இந்த காலத்தில் எல்லாம் 20 நிமிஷத்தில் முடிஞ்சு போடுது. அந்த காலத்தில் ரொம்ப நாளாகும் இல்லையா, ஒரு நாளில் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கு மேலே 15 நாளைக்கு ஒரு 3 வாரத்துக்கு தலையில் ஜலமே கொட்டக்கூடாது அப்படின்லாம் கூட ரொம்ப நிர்பந்தமாக எல்லாரும் அப்படி தான். தலையில் தலம் கொட்டக்கூடாது, பக்க கண்ணிலேயே படக்கூடாது, எந்த வித அபிகாரம் வரக்கூடாது, டஸ்ட் கண்ணில் படவே கூடாது, இதெல்லாம் என்னென்னவோ எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் உண்டோ இல்லையோ. சிவதாண்டவன் ஐயோ பாதுகைகளை யார் ஆராதனை பண்ணுறது? மறுநாளே ஆப்ரேஷன் பண்ண மறுநாள்லேருந்து அப்போ அன்னைக்கு காத்தால் திருவாராதனை பண்ணியாச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாச்சு, திருப்பியும் மறுநாள் காத்தால் திருப்பியும் யதாக்கிரமம் நீராடி அனுஷ்டானம் பண்ணி அந்த பாதுகைகள் தான் அந்த கண்களை காப்பாற்றினான்னு சொல்லணும். அந்த பூர்வாச்சாரியால் அனுஷ்டானத்தில் எதையும் மாற்றிக்க கூடாதுடா, ஒரு நாள் கூட மாற்றக்கூடாது, எதுக்காக மாற்றக்கூடாது. எல்லாரும் கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டா என்னென்னலாம் நிர்பந்தம் வச்சுக்கிறோம், ஒன்றும் கிடையாது. என்ன சாமானியமான ஆப்ரேஷனா, இந்த காலத்து மாதிரி ஆப்ரேஷனா, லேசரில் பண்ணிடுறா இந்த காலத்தில், அந்த காலத்தில் எப்படியான ஆப்ரேஷன் பண்ணுவா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெய்வம் துணை இருந்தால வழியே நடத்த முடியாது. அப்படி ஆச்சாரியம் நடத்தியாச்சு. இன்னும் சில விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியன் சுவாமி, அடியன் இந்த 2 வாரமும் ரொம்பவே அடியன் அப்படியே திருக்கொண்டு ஆண்டவனுடைய இதாக வச்சுனுங்க எல்லாரும் ரொம்ப கிருப்பா.
நிறைய இருக்கு, நிறைய அனுபவிச்சு வாழ இருக்கா, எனக்கு அப்போ ரொம்ப சின்ன பையன் நான், அதனால ரொம்ப சஞ்சாரம் எல்லாம் போறதுக்கு எல்லாம் கொடுப்பணும் இல்ல. பெரியவா சொல்றது ஆண்டவனே தம்முடைய திருவாக்காலே சாதிச்சது சில விஷயங்கள் அப்படிதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டம் பார்க்கலாம் அடுத்து வரேன்.
ரொம்ப ஆசிரியர், ரொம்ப ஆசிரியர்.